ऋषिभ्यो नमः परम ऋषिभ्यः हरिः ओम। अन्तरायतमिरूप शान्तये शान्तपावनम् अचिन्त्य वैभवम् तं नरं वपुषि कुञ्जरं मुखे मन्महे किमपि तुन्दिलं महः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यस्यान्तन्नादिमध्यं न हि करचरणं नाम गोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो नानपुंसं न च स्त्री नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकम् सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्याप्रकटितपरब्रह्मतत्त्वं युवानम् वरिशिष्टान्ते वसदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे। वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्गभवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्तितो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनम् सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं करुणापूर्णसुधाब्धे कबलितघनविश्वरूपकिरणावल्या अरुणाचलपरमात्मन् अरुणो भव चित्तकञ्जसुविकासाय त्वयि अरुणाचलसर्वं भूत्वा स्थित्वा प्रलीनमेतच्छित्रम् हृद्यहमित्यात्मतया नृत्यसि भोः ते वदन्ति हृदयं नाम अहमिति कुत आयादीत्यन्विष्यान्तः प्रविष्टयात्यमलधिया अवगम्य स्वं रूपम् शाम्यत्यरुणाचलत्वयि नदीवाब्धौ त्यक्त्वा विषयं बाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसान्तस्त्वाम् ध्यायन् पश्यति योगी दीधितिम् अरुणाचलत्वयि महीयं ते त्वय्यर्पितमनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितया सततं भजते अनन्यप्रीत्या स जयत्यरुणाचलत्वयि सुखे मग्नः। हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं ह्यहमहमिति साक्षात् आत्मरूपेण भाति ஹிருதிவிஷமனசாஸ்வம் சின்வதாமஜ்ஜதாவா பவனசலனரோதாத் ஆத்மநிஷ்டோ பவத்வம் யஸ்மாஜ்ஜாதம் ஜகத்சர்வம் யஸ்மின்னேவ ப்ரலீயதே ஏனேதம் தார்யதே சைவ தஸ்மை ஜ்ஞானாத்மனே நமஹ. ப்ரஜ்ஞானாம் ஸுப்ரதானைஹி ஸ்திரசரநிகர வ்யாபிபிர் வ்யாப்ய லோகானம் புக்த்வா போகான் ஸ்தவிஷ்டான் புனரபி திஷணோத்பாசிதான் காமஜன்யான் பீத்வா சர்வான் விசேஷான் ஸ்வபிதி மதுரபும் மாயையா போஜயன்னஹம் மாயா சங்க்யா துரியம் பரமமிருதம் அஜம் ப்ரஹ்மயத்தன்னதோஸ்மி. அருணாச்சல சிரோத்பூத சம்ப்ரதாய ப்ரவர்த்தகம் கருணாநவமீடேதம் ரமணாக்யம் அஹம் ஆவர்த்தபுர்யாம் ஜனிதம் ப்ரபத்யேம் பாண்ட்யேஷதேஷே விஹிருதம் ப்ரபத்யேம் ஷோணாச்சல ப்ரஸ்தசரம் ப்ரபத்யே பிக்ஷும் தபக்லேஷசஹம் ப்ரபத்யேம் ஆப்ரம்மகீடாந்த சமம் ப்ரபத்யே ஜிதாரி ஷட்வர்க்கமஹம் ப்ரபத்யேம் சர்வஜ்ஞதா சாரபிருதம் ப்ரபத்யே நிஸ்ஸீம காருண்யநிதிம் ப்ரபத்யேம் அஸ்மாத் ப்ரபஞ்சாததிகம் ப்ரபத்யே விஸ்வாதிகோக்தேர் விஷயம் ப்ரபத்யேம் காலக்ரஹக்ராஹபயாவனுத்தை க்ருதாந்த சிக்ஷாக்ருதினம் ப்ரபத்யே. உள்ளதலதுள்ள உணர் உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயே. மரணபயம் மிக்குளவம் மக்களரணாக மரணபவம் இல்லா மகேஷன் சரணமே. சார்வர்த்தம் சார்வுடுதாம் சாவுற்றார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர். சித்தமாய் உள்பொருளை தேர்ந்திருத்தல் சித்தி பிற சித்தியெல்லாம் சொப்பனமா சித்திகளே. நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார் தியங்குவரோ தேர்ந்திரு நீ. நேற்றுக்கு இருக்கிற பாட்டு சித்தமாய் உள பொருளை சித்தமாய் உள்பொருளை தேர்ந்திருத்தல் சித்தி பிற சித்தியெல்லாம் சொப்பனமார் சித்திகளே. நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார் தியங்குவரோ தேர்ந்திரு நீ. பகவானுடைய பாட்டில் எல்லாத்துலேயுமே ஒரு க்வெஸ்டின் இருக்கும். நான் யார்னு க்வெஸ்டின் கேட்க சொன்ன மாதிரி இந்த பாட்டுக்குள்ளேயே பார்த்தேன்னா தியங்குவரோ தேர்ந்திரு நீ. இந்த பாடல் தான் நேத்திக்கு நாம பார்த்தோம். ஆத்மா நமக்கு நித்திய சித்தமான வஸ்து. நித்திய சித்தம்னா எவர் அட்டைன்டு, யூ ஹாவ் நெவர் லாஸ்ட் இட். பொதுவா கொடுக்கக்கூடிய திருஷ்டாந்தம் கழுத்துல போட்டு இருக்கிற மாலைய தேடுவா, கண்டாபரணம்னு பேர், கண்டாபரண நியாயம். கழுத்துலயே மாலையை போட்டு மாலை எங்க போச்சு எங்க போச்சு தேடுவா, எங்கேயோ கொஞ்சம் மறைஞ்சிருக்கும், அப்புறம் யாரோ வந்து உன் கழுத்துலயே இருக்கே அப்படின்னா வெக்கத்தோட பாத்துக்கிறோம். அது மாதிரி மூக்குலயே கண்ணாடியை வச்சுட்டு தேடுவா, அந்த கண்ணாடிக்குள்ளாலேயே கண்ணாடியை தேடுவா அஜாகிரதையா. இங்கே இருக்கே அப்படின்னு தொட்டு பாத்துக்கிறோம். அந்த மாதிரி நம்மளே அந்த பூர்ண வஸ்துவா இருந்துட்டு நம்ம ஸ்வரூபத்தை மறந்து இங்க அங்க தேடிண்டே இருக்கும்.
குரு வந்து நமக்கு எதையுமே புதுசா கொடுக்கல, நமக்கு எப்பவுமே கிடைக்கப்பட்டுள்ளதும் நம்ம அனுபவத்திலேயே இருக்கிறதும், ஆனால் நாம அவகணிச்சதும். அவகணிச்சதுன்னா புறக்கணிச்சது, நம்ம கவனிக்காம தள்ளினது. The least importance we give to ourselves. யாரோ ஒரு சித்தர், அவர் என்ன பண்ணுவாராம், அவர் வீட்டுக்குள்ள வந்தாச்சுனாக்கா கதவையெல்லாம் நல்லா சாத்தி, ஜன்னல்லாம் சாத்தி, வீட்டு கதவையெல்லாம் சாத்தி உள்ள இருப்பார். அவர் வெளியில போற போது எல்லா கதவையும் திறந்து போட்டுட்டு வெளியில போறோம், வீடையெல்லாம் திறந்து போட்டு. யாரோ கேட்டா, என்னது பைத்தியம் மாதிரி பண்றேன், நாங்கெல்லாம் வீட்டுல இருக்கிற போது கதவெல்லாம் திறந்து வச்சுப்போம், நாங்க வீட்டுல இருந்து வெளியில போற போது பூட்டிட்டு போவோம், நீங்க ரிவர்ஸா பண்றீங்க. அதுக்கு அவர் சொன்னார், உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, என்ன பொறுத்தவரை the only precious thing is myself. அதனால நான் இருக்கிற போது பூட்டி வச்சுக்கிறேன், நான் வெளியில போயிட்டு இருந்தேன் இன்னும் விலை பிடிச்சது ஒன்னும் இல்ல, திறந்து வைக்கிறேன். உங்களை பொறுத்தவரை நீங்க தான் விலை இல்லாத பொருள் போல் இருக்கு, நீங்க போனா பூட்டி வைக்கிறீங்க, நீங்க இருக்கிறத யாரும் வரமாட்டா திறந்து வைக்கிறேன். ரொம்ப விலை பிடிச்ச பொருள் என்னது, நமக்கு இருக்கக்கூடிய நம்ம உணர்வு, நான் இருக்கேங்கிற உணர்வு இல்லையா. பகவான் வந்து அருணாச்சலம் உண்மையா இங்க இருக்கு அப்படிங்கிறது. நிறைய பேர் வெள்ளக்காரெல்லாம் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து பகவானை திருவண்ணாமலை விட்டு போகவே பிடிக்கல, பகவானை விட்டு விலகி எங்கேயோ போனோம்னா எப்படியோ இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றத அவர்கிட்ட எல்லாம் பகவான் கொடுக்கிற பதில், அருணாச்சலம் உங்க உள்ளதானே இருக்கு, அருணாச்சலம் உங்க ஹிருதயத்துலதானே இருக்கு. இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிறவாளுக்கு பகவான் பாட்டு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு இல்லையா. உருத்தெறி எல்லை உற்று கண் உற்றார், கருத்தினால் தூர கருதினாலுமே வருத்தமுறாது வராத வேதாந்த அர்த்த விஜானம் ஆர்க்கு உண்டாமே அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் இல்லையா. உருத்தெறி எல்லை, இந்த எல்லையில எங்கேருந்து பார்த்தாலும் போரும் அருணாச்சலத்தை, இல்லை தூரக்கேந்து நினைச்சனாலும் போரும். இங்க பகவான் அவாகிட்ட சொல்றது, அருணாச்சலம்னா என்ன, ஆத்மா தான், நித்திய சித்தமான வஸ்து தான், உன்னோட ஹிருதயத்துல சதா எது இருப்பு ஸ்வரூபமா, உணர்வே ஸ்வரூபமா பிரகாசிச்சு இருக்கோ அதுதான் அருணாச்சலம். ஸ்வய அருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா பிரலீனம் ஏதத் சித்திரம் ஹிருதி அகமிதி நிருத்யசி போஹோ தே வதந்தி ஹிருதயம் நாம, நான் என்று இதயம் நடித்திடுவையால் உன் பேர்தான் இதயம் என்றிடுவர் தாம். அந்த நான் அப்படின்னு ஹிருதயத்துல எது அனுபவஸ்வரூபமா இருக்கும், அருணாச்சல அஷ்டகத்துல பகவான் இருந்தொளிர் அப்படின்னு கொடுக்கறது, இருந்து பிரகாசிக்கிறது, இருக்கு அது தெரியறது, ஸ்வயம் பிரகாசம். அந்த அனுபவம் இருக்கிறதுனால அந்த அனுபவத்தை புறக்கணிச்சுட்டு வைகுண்டத்துல பகவான் இருக்காரா, கைலாசத்துல பகவான் இருக்காரா, சொர்க்கத்துல இருக்காரா, வெளியில எங்க இருக்காருன்னு தேடுறத பகவான் என்ன சொல்றதுன்னா, உன்னை விடுத்தடுத்திட தெய்வம் இருட்டினை விளக்கெடுத்து அடுத்திடலே காண். இருட்டு எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒருத்தன் டார்ச் எடுத்துன்னு போறான், அவனுக்கு எப்பாவது இருட்டு பார்க்க முடியுமா? இருட்டை பார்க்கணும்னு நினைச்சுன்னு டார்ச் எடுத்துன்னு போறவனை போல வெளியில எங்க தெய்வம் இருக்கு தெய்வம் இருக்குன்னு பார்க்கறான். இவன் பார்க்கக்கூடிய பிரகாசம் இவனோட ஸ்வரூப பிரகாசம். அந்த தன்னோட ஸ்வரூப பிரகாசத்தை புறக்கணிச்சு இக்னோர் பண்ணி வெளியில எங்க இது கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு அலைஞ்சுன் இருக்கும். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ஒரு மந்திரம், இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா, நம்ம என்னெல்லாமோ சயின்ஸ்னால சாதிச்சுட்டோம் இல்லையா, இப்போ அந்த மந்திரம் ஒரு சேலஞ்ச் வைக்கிறது நம்ம முன்னாடி. என்ன சேலஞ்சுனா, இந்த ஸ்பேஸ் இருக்கோ இல்லையோ ஆகாசம், இந்த ஆகாசத்தை ஒரு கால் நீ வந்து ஒரு பாய் மடக்கிற மாதிரி மடக்கினேனக்கா, எதா சர்மவது ஆகாசம் வேஷ்டயிஷ்யந்தி மாணவாக, அவ்வளவு சாமர்த்தியம் உன்னோட சாமர்த்தியம் வந்து எப்படின்னா ஸ்பேஸ் எடுத்து பாயா மடக்கு. அப்படி பண்ணினாலும் அந்த மாதிரி ஜப்படி வித்தை காட்ட உனக்கு தெரிஞ்சாலும் தேவம் அவிஜ்ஞாய துக்கசிய அந்தோ பவிஷ்யத். விபரீத உதாரணம் அது. தேவன் அந்தர்யாமியா இருக்கிற ஸ்வரூபத்தை உணராம உனக்கு நிம்மதி வராது. அது வேடிக்கையா நிம்மதி வரும் அப்படின்னு உபனிஷத் சொல்றது, ஆனா நிம்மதி வராது அப்படின்னு பொருள். ஆத்மாவை தெரிஞ்சுக்காம உன்னோட ஸ்வரூபத்தை உணராம ஆத்ம ஞானம் இல்லாம சாந்தி வராதுப்பா. என்ன சித்தி சம்பாதிச்சுக்கோ, இந்த சித்தி எல்லாமே உனக்கு நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தான் பிரயோஜனப்படும். ஏதாவது சித்தி காட்டுனா அதுக்கு பின்னா நிறைய பேர் வந்துடுவா, அப்புறம் நிம்மதி போயிடும். நேற்றுக்கு சாங்குதேவர் கதை சொன்னேனே, அதுல கொஞ்சம் கூட சில பேர் சேர்த்து ஒரு விஷயம் சொல்லுவா. அவருக்கு சித்தி எவ்வளவு வளர்ந்து கொடுத்துனா, யாராவது செத்து போன சவத்தை கொண்டு வந்து அழுப்பி விட்டுடுவாராம். ரொம்ப முதல்ல சந்தோஷப்பட்டுடாராம், இந்த லெவலுக்கு சித்தி வந்து கொடுத்தேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா தினமும் காத்தாலையான நிறைய சவம் தான் இருக்கும். கண்ண முடிச்சுன்னா வரிசையா டெட் பாடி இல்லையா, அதை விட ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கும் நினைச்சு பாருங்க. எந்த சித்தியும் எந்த பவரும் அவசானமா நம்மளை பந்தனப்படுத்தும், கட்டி போடும், நிம்மதியை கெடுத்தும். நம்ம வந்து கலைங்கிறோமே, ஆர்ட், ஆர்ட் ஒரு சித்தி தான். அந்த ஆர்ட் கூட பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணப்படலையா ஆனாக்கா அது லாஸ்ட்ல ஆர்டிஸ்டுக்கு நிம்மதி இல்லாம போயிடும். நிறைய உலகத்துல ஃபேமஸா இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவ ஆர்ட்னால பெறத்தியார் சந்தோஷப்படுறா, அவளுக்கு சந்தோஷம் இல்லை. அவ கலையினால பெறத்தியார் பிரமிக்க வைக்கிறா, இவ வந்து எங்களுக்கு அவார்டு கிடைக்கல, பணம் கிடைக்கல, அது கிடைக்கல, அதுலயே மனசு போயிட்டு. அதனால சித்தி எதுவுமே சித்தனுக்கு பிரயோஜனப்படாது. பகவான் ரொம்ப வேடிக்கை அல்லம பிரபு கதையை சொல்லுவார். கர்நாடகாவில் இருந்த பெரிய ஞானியவர், அவருடைய சிஷ்யர் தான் இந்த அக்க மகாதேவி. அந்த அம்மா ஒரு பெரிய ஞானி. அந்த அம்மா ரொம்ப அழகான பொண்ணா இருந்ததை பார்த்து ராஜா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். நீக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கலையானா நான் நிர்பந்தமா புடிச்சுன்னு போவேங்கிற நிலை வந்த உடனே நக்னமா வஸ்திரம் இல்லாம அவதூத ரூபத்துல போய் சபையில போய் நின்னாலாவா. இனிமே ராஜாவால கல்யாணம் பண்ணிக்க முடியுமோ? இந்த சரீரத்தை பார்த்துதானே நீ ஆசைப்பட்ட, இந்த சரீரம் நான் இல்ல, அந்த சிவன் தான் எனக்கு ஹிருதயத்துல பிரகாசிக்க. அப்படி நிறைய பாடல்கள் பரமேஸ்வரன் இப்போ ஆத்மஸ்வரூபமாவே அந்த அம்மா பாடியிருக்க. அந்த அம்மா வந்து காட்டுல ஒரு தனிய ஒரு இடத்துல போற போது இந்த அம்மாக்கு வைராக்கியம் வந்துடும், ஞானம் வரணுமே. இந்த அம்மாவுக்கு உபதேசம் பண்றதுக்கு இந்த அல்லமா பிரபு வந்துட்டு இருக்காரு. எதிர்த்தா போல குருவை பார்த்த உடனே ஒரு வெக்கத்துல அந்த தலைமுடியை நீளமா இருக்கிற முடியை எடுத்து சரீரத்தை மறைச்சிருந்தார். அதை பார்த்து அல்லம பிரபு சொல்றார், இவ்வளவு நேரம் இல்லாத சரீராபிமானம் என்ன பார்த்தோன்னு நான் சரீரம்ங்கிற ஒரு பிரமம் வந்துருத்தோ அப்படின்னு கேட்டான். அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஞானோபதேசம் பண்ணான்னு கதை. அவரோட காலத்துல ஒரு பெரிய சித்தர் இருந்தார், நிறைய சித்தி வந்துடுத்து, நிறைய சிஷ்யர்கள் அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார், நிறைய கோவில் கோவிலா கட்டி கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அவர் சொன்னா என்ன வேணா நடக்கும். அவ்வளவு கோவில் கட்டியிருக்கா, அவ்வளவு கட்டிடங்கள் நடக்கிறது. ஆனா ரொம்ப பக்வி, ஆனா சித்தி, அவருக்கு சித்தினாக்கா காய சித்தி வந்துடுத்து. சரீரம் அப்படியே இரும்பு மாதிரி இருக்குமா. ராமன், சித்தராமன் பேர் அவர். அல்லம பிரபு அங்க போய் அங்க அவ சிஷியெல்லாம் இருக்கா, இவர் போய் சொன்ன அந்த ஒட்டராமனை கூப்பிடு. ஒட்டர்னாக்கா கட்டிடம் வேலை பண்றோம், மேசன். அந்த மேசனை கூப்பிடுங்க. சிஷியாளுக்கெல்லாம் கோபம் வந்துருத்தோம், எங்க குரு பெரிய சித்தர், நீங்க வந்து அவரை போய் மேசன் கூப்பிடுற, கட்டிட வேலை, அவன் கட்டிட வேலை தானே பண்ணிட்டு இருக்கான், இருக்கிற இடத்துல போய் கட்டிடம் கட்டுறது, கட்டிடம் கட்டுறது, அதுதானே பண்ணிட்டு இருக்கான், கூப்பிடு. அவன் வந்தவருக்கு ஒரே ஆத்திரமா வருது, சிஷ்யாலாம் போய் குரு கிட்ட போய் சொல்றா, அது அவர் வரார் அல்லம பிரபு கிட்ட வந்து கன்வர்சேஷன் பண்றதுல அவர் சொல்றார், தன்னோட சித்தியை காட்டி கொடுக்கிறார். சிஷ்யால்கிட்ட சொல்ற, வாழை எடுத்து என்னோட உடம்ப வெட்டு அப்படின்னு. அந்த வாழை எடுத்து அவர் உடம்ப வெட்டினாக்கா அந்த வெங்கல பிரதிமையெல்லாம் வெட்டினா அப்படின்னு நாங்க 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 சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி காக்குறதா. அப்படி காய சித்தி வந்துடுத்து அவருக்கு. அப்ப இவருக்கு நேரடியா நீ சரீரம் இல்லை நீ ஆத்மான்னு போதனை பண்ண முடியாது. நிறைய பேருக்கு இந்த சரீரத்து மேல இருக்கிற பிரமை ரொம்பவே ஹையர். ஹெல்த் தான் பெரிய அட்டைன்மெண்ட் நினைச்சுக்கிறவாளே உண்டு. இந்த பாடியோட ஹெல்த் தான் பெருசு அப்படின்னு. அதனால அது அந்த பிரமை அவர் உடம்புல வாழை எடுத்து வெட்டினா நாங்க 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 சத்தம் கேட்கறது. அப்ப அல்லம பிரபு வந்து சொல்றார், அதே ஆளுகிட்ட அந்த வாழை எடுத்துட்டு வந்து என்ன வெட்டு அப்படின்னு. இவர் பார்த்தா ஒன்னு குச்சியா இருக்காரு, வேண்டா நீங்க அப்படியே செத்து போயிடுவேல இந்த வெட்டு விழுந்த வெட்டேன் நீ வெட்டு பாக்கலாம். வாழை எடுத்துட்டு வந்து இவரை வெட்டினா இவரோட உடம்புக்குள்ளால பாடிக்குள்ளால வாழை இப்படி இப்படி போறதான் ஏர் மாதிரி. இதெல்லாம் பகவான் வந்து, நீ பகவான் எப்பவுமே இந்த வேதாந்தம் பிரம்ம பகவான் சாதா கதையெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டுன்னு இருக்கும். இந்த கதையெல்லாம் அவ்வளவு ரசிச்சு சொல்லும் பகவான். அந்த உடம்பால் அப்படி வாழ் இப்படி உள்ள போயிட்டு வெளியில வர்றது இவர் போய் பிரமிச்சு நிற்கிறார். இந்த மாதிரி ஒரு சித்தியா அப்புறம் சொல்றாரு, இந்த சித்தியில எல்லாம் பிரமிக்காதேப்பா, இதுல ஒண்ணும் இல்லை. இந்த சரீரம் நான் நினைச்சுட்டு தானே இந்த சரீரத்தை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பிரமிச்சுட்டு இருக்கேன். இந்த சரீரத்திலேருந்து அந்நியமா இருக்கிற பூர்ண வஸ்துவ பாருன்னு உபதேசம் பண்ணினான் கதை. அதுக்கப்புறம் வேடிக்கையா இன்னும் சொல்லுவா, இந்த அல்லம பிரபு வந்து ராஜா வந்து கேக்குறார், நான் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும் பக்தாளுக்கு, அப்ப எல்லாரும் சாப்பாடு போடுங்க. வரவாளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுருக்கார். அந்த சாதுக்கள் பக்தாலாம் சாப்பிடுறத பாக்குறதுக்கு இவரை குருவை வந்து சப்பரமஞ்சத்துல தூக்கிட்டு போறான், ஒரு பல்லக்குல தூக்கிட்டு போறான். அல்லாம பிரபு அவருக்கு இஷ்டம் இல்லாட்டா கூட பல்லக்குல ஏறி உட்காந்து கூட்டின்னு போறா. போறத அங்கெல்லாம் எச்சில் போட்டுருக்கு, அந்த எச்சில ஒரு பைத்தியம் உட்காந்து சாப்பிட்டு, லோக திருஷ்டியில அது பைத்தியம் சாப்பிட்டு. இவர் அல்லம பிரபு எட்டி பார்த்தார், பார்த்தா ஒரு பெரிய சித்த புருஷர் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு, எச்சில சாப்பிட்டு இருக்காரு. மருள என்ன பைத்தியம், மருள சங்கரன் பேர், சாப்பிட்டு இவர் பல்லக்குல இருந்து வெளியில எட்டி பார்த்து இது என்ன அக்கிரமம் அப்படின்னு கேட்டாராம் அல்லம பிரபு. இந்த பைத்திய உருவத்துல இருக்கிற சித்தர் இருக்காரே அவர் எழுந்திருந்து இவரை பார்த்து, என்ன ஒன்னும் யாருமே பல்லக்கில தூக்கிட்டு போலையே அப்படின்னு, நான் என்ன அக்கிரமம் பண்ணினேன், ஏதோ யாருக்கும் வேண்டாத சாப்பிட்டு இருக்கேன், என்ன ஒன்னும் யாரும் பல்லக்கில தூக்கிட்டு போலையே. அப்பவே சட்டுன்னு பல்லக்கிலேருந்து கீழே இறங்கி விட்டார் அல்லம பிரபு. இப்படி நிறைய சித்தர்கள் கதைய பகவான் சொல்லும். இதுல வந்து இந்த சித்திங்கிறது சரீரத்தோட சித்திய காய சித்தி, சரீரத்தால என்னதான் அடைஞ்சாலும் லாஸ்ட்ல நம்மள விட்டு போயிடும். பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்றாரு, இந்த சித்தி எல்லாம் ஏப்ப மாதிரி, யோகிகள்ல ஒரு சமயம் வரும் ஏப்பம் வரா மாதிரி அவளுக்கே தெரியாம வரும். அப்படி வந்ததுதானே அவளுக்கு ப்ராப்ளம் இல்லை. சமாதௌ உபசர்காக வியுத்தானே சித்தையாக, மனம் ஹிருதயத்துல ஒன்றிய உளம் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு, ஹிருதயத்துல அடங்கறதுக்கு விக்னம், ஆனா வெளியில எழுந்திருக்கிற போது சித்தி, பரத்தியார் திருஷ்டிக்கு சித்தி. அது எப்படின்னாக்க, டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆனவன் பிப்த் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு திட்டலாம் சொல்லி கொடுக்கலாம், அவன் முன்னாடி ஹீரோ ஆகலாம் இல்லையா. இந்த மாதிரி ஹையர் அட்டைன்மெண்ட்ல ஒரு ஃபெயிலுவர், ஆனா கீழே இருக்கிறவ லெவலுக்கு அவன் பெரியவன். சொப்பனமா சித்திகளே, இதெல்லாம் வெறும் ட்ரீம் ஸ்டஃப், இட்ஸ் ஆல் மேட் ஆஃப் ட்ரீம் ஸ்டஃப். பெரிய சித்தி இருக்கு. என்ன சித்தினா, ஆத்மாவை நித்திய சித்தமான பொருளை அடையிறது, பெரிய லாபம். பாகவதம் சொல்றது சுகாச்சாரியாவை பார்க்கறத அந்த ரிஷிகள்லாம் எழுந்துன்னு நிக்கிறா. பரீட்சை தெரிந்து கை கூப்பி நிக்கிறா. அவர்கிட்ட என்ன விசேஷம் இருக்குன்னா, ஏதோ நிறைஞ்சு பூர்ணமா இருக்கார். கடல் மாதிரி இருக்கார், அலையில்லாத ஆழி மாதிரி இருக்கார். அவருக்கு என்ன கிடைச்சு கொடுத்து? ஒன்னும் புத்திஷா ஒன்னும் கிடைக்கல, நிஜலாப துஷ்டா. நமக்கு என்னெல்லாம் கிடைச்சாலும் நம்மளை காணோம், அவருக்கு அவரை கிடைச்சு கொடுத்து நிஜ லாப துஷ்டா. ஆத்மலாபேன பூர்ணார்த்தம், அவருக்கு அவரோட ஸ்வரூபம் கிடைச்சு கொடுத்து தன்னை உணர்ந்த சந்தோஷம். தன்னை அடைஞ்சுட்டா அதுக்கு மேல வேற என்ன வேணும்? தன்னை அறிதல் இன்றி பின்ன ஏது அருகில் என், தன்னை அறிந்திடில் பின்ன ஏதுள்ளது அறிய, பின்ன உயிர்களில் அபின்ன விளக்கெனும தன்னை தன்னில் உணர, மின்னும் தன்னுள் ஆத்ம பிரகாசமே அருள் விலாசமே அக விநாசமே. அழகு பகவானோட பாடல் முடியறது இன்ப விகாசமே. ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை, தன்னை அறிதலின்றி பின்ன ஏது அருகில் என். பகவான் கேட்கறது நீ என்னெல்லாம் அறிஞ்சு என்ன பிரயோஜனம்? குஞ்சு சுவாமி ஒரு சமயம் பகவான் கிட்ட, பகவானே போய் கொஞ்சம் இந்த எந்த படம் இந்த வேதாந்த பாடத்துக்கு கோவிலூர் மடத்துல, கோவிலூர் மடத்துல போய் கொஞ்சம் வேதாந்த நூல்கள்லாம் படிச்சுட்டு வரேனே பகவானே அப்படின்னா. கோவிலூர் மடத்துல வந்து தமிழ் வேதாந்த கிரந்தங்கள்லாம் அங்கே கொஞ்சம் படிச்சுட்டு வரேன். இங்க வந்து நிறைய பேர் வந்து பகவான் சந்நிதிக்கு வரா, அது வேற எப்படி இது பாவம்னா, பகவான் கிட்ட இருக்கிறவாள் நல்லா தெரிஞ்சவான்னு ஒரு பெருமை வேண்டாமோ? ஒன்னும் தெரியாதவா பகவான சுத்தி இருக்கா நாலு பேர் சொல்லப்படாதே. அதனால அதுக்காக பகவான் கிட்ட வரவா ஏதாவது கேள்வி கேட்கிற போது பதில் சொல்ல தெரியறவா இருக்கணும். அதனால நான் கோவிலூர் மடத்துல போய் இந்த தமிழ் வேதாந்த நூல்கள்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு வரேன். பகவான் சொன்னார், இதை பாரு, இப்ப வந்து வேதாந்தம், நாளைக்கு வந்து அதுக்கப்புறம் வேதாந்தம் போறாது, சைவ சித்தாந்தம் படிச்சவா வந்து கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். அப்ப சைவ சித்தாந்தம் இது ரெண்டும் படிச்சுதானா, அப்புறம் தேவாரம் திருவாச்சகம் இதெல்லாம் படிச்சவாள்லாம் வருவா, அப்புறம் அவளுக்கு பதில் சொல்லணும். இதெல்லாம் படிச்சா நம்ம வேற ஏதாவது புதுசா படிச்சவா யாராவது வருவா இல்லையா? படிச்சு மாளவே மாளாது, என்னதான் படிச்சும் நிறைவு வராது. சம்ஸ்கிருத் இங்கிலீஷ் படிச்சு அந்த படிப்பு படிச்சு போனவாளுக்கு வேதம் படிச்சவாளை பார்த்தா பொறாமையா இருக்கு, ஐயோ நம்ம படிக்காம போயிட்டோமே. வேதம் படிச்சவா இவனை பார்த்து, இவன் நாலு இங்கிலீஷ் வார்த்தை பேசுறத பார்த்தா இவனை பார்த்தா பொறாமையா இருக்கு. எங்க எது படிச்சு முடிய போறது? நிறையாது. நிறைவு எங்க வரும்? பகவான் தன்னையே திருஷ்டாந்தமா குஞ்சு சுவாமி கிட்ட சொல்றது, நான் என்ன படிச்சேன்பா, பேசாம இங்க வந்தப்ப எதுவுமே தெரியல, கண்ண மூடி ஆழ்ந்த சமாதி நிலையில இருந்தேன், உள்ளேந்தே எல்லா வித்தையும் வந்தது, வெளியிலேந்து புஸ்தகங்கள்லேருந்து வர வேண்டிய அறிவும் எப்ப எது வேணுமோ அது அது அப்பப்ப தெளிவாச்சு. எல்லாம் உனக்கு தெரியும், அனுகிரகத்தினாலேயே எல்லாம் வரும். படிக்க வேண்டான்னு சொல்லல பகவான், வந்து படிப்பை டிஸ்கரேஜ் பண்ணினார்னு நினைச்சுக்க கூடாது. உத்தம சாதகர்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், படிப்பிலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் போய் மனசுல விட்டுக்க வேண்டாம். அதனால சித்திங்கிறது வேதாந்தம் படிக்கிறது எதுக்கு? வேதாந்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா? வேதாந்தம் படிக்கிறது வேதாந்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையே. கெமிஸ்ட்ரி படிக்கிறது கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிசிக்ஸ் படிக்கிறது பிசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது, ஆனா இந்த வேதாந்தம் படிக்கிறது நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம ஸ்வரூபத்தை உணர, நாம யாருன்னு தெரிஞ்சுட்டு அந்த நிறைவு வர. அந்த நிறைவு வந்தால் அதுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது, அதுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது. பாகவதத்துல ஒரு கதை, ஏகாதச ஸ்கந்தத்துல இந்த ராஜா யது மகாராஜா பெரியவர், சக்கரவர்த்தி எல்லா சுகமும் இருக்க அவருக்கு. அவர் ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நதி தீரத்துல இப்படி போயிட்டு இருக்கார். போற போது எதிர்த்தா போல ஒரு அவதூதர் வர்றார். அவதூதர்னு தெரியாது, நல்ல யௌவனம், ஒரு 20 வயசுக்குள்ள பார்த்தா அப்படி தோன்றது. ஆனா தேஜஸா இருக்கார், நிறைஞ்சு இருக்கார், பூர்ணமா இருக்கார். உடுத்திக்க துண்டு கூட இல்லை, ஏதோ ஒரு கோமணத்தை கட்டின்னு இருக்கார். ஆனா என்ன ஒரு விலட்சணம்னா, அப்படி ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பார்த்து இந்த ராஜாக்கு ஒரே பொறாமே இருக்கு. இவர் நினைச்சுக்கிறார், நான் ராஜாவா இருந்து எனக்கு இந்த சந்தோஷம் இல்லையே, நான் ராஜாவா இருந்து எனக்கு இந்த நிறைவு இல்லையே. அவர்கிட்ட போய் உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சந்தோஷம் கேட்கிறார். யார்கிட்டயாவது போய் நீங்க ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்கப்படுறது இல்லையா? யார்கிட்டயாவது போய் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக்கே வரமாட்டேங்கிறது அப்படின்னு கேட்டா அப்படி இருக்கும். அந்த நிறைவு. அப்புறம்தான் அந்த அவதூதர் வந்து பிரம்மோபதேசம் பண்றார் யது மகாராஜாக்கு. அந்த நிறைவு இருக்கே, அந்த நிறைவு என்ன ஒரு பெரிய சித்தி! பகவான் கிட்ட என்ன சித்தி இருந்தது? ஆத்ம லாபம். ஆத்மலாபேன பூர்ணார்த்தா. இல்லையா, மலை மேலையெல்லாம் இருக்கிறத பகவான் பிற்காலத்துல ஆசிரமத்துல வரபோது எல்லாரும் நினைச்சுக்கிறா, பகவானுக்கு வந்து நாம நல்லது பண்றோம்னு நினைச்சுட்டு ஏதாவது பகவானுக்கு வாங்கி கொண்டு கொடுப்பா, பகவானுக்கு ஷால் கொண்டு வந்து இதுல உட்காருங்கோம்பா, பகவானுக்கு வந்து ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஏதாவது கொண்டு கொடுப்பா, சாமானங்கள்லாம் கொண்டு கொடுப்பா. யாரோ ஒரு சமயம் சந்தனத்தால பண்ணின ஒரு வாக்கிங் ஸ்டிக் பகவான் கொண்டு கொடுத்தார், ரொம்ப கமகமான மணக்கிற வாக்கிங் ஸ்டிக். பகவான் அதை எடுத்து மனத்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படி, நீயே வச்சுக்கோ அப்படின்னு அந்த கொண்டு வந்தவர்கிட்டயே கொடுத்தார். அவர் சொன்னார், இல்லையே பகவானே, இது பகவானுக்காக ஸ்பெஷலா பண்ணினது. அப்ப பகவான் சொல்றது, இது ரொம்ப நல்லா இருக்கு, இங்க பாக்குறவாள்லாம் ஆசைப்படுவா, இது எனக்கும் கிடைச்சா தேவையில்லையேன்னு பெருத்தியார் பார்த்து ஆசைப்படுவா. யாரும் பார்த்து ஆசைப்படுற எந்த பொருளையும் நான் என்கிட்ட வச்சுக்கிறதுக்கு விரும்பல. என்ன ஒரு பெரிய உபதேசம்! பெருத்தியார் பார்த்து இது எனக்கும் இருந்தா தேவையிலையே நான் ஆசைப்படுற ஒரு வஸ்துவை நான் என்கிட்ட வச்சுக்க விரும்பல, அதனால என்னோட ஞாபகமா நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருத்து அந்த வாக்கிங் ஸ்டிக். இந்த மாதிரி பல பேர் பல வஸ்துக்கள் பகவானுக்கு நல்லதுன்னு கொண்டு கொடுப்பா, சில பேர் சமாராதனை பண்ணுவா ஆசிரமத்துல. ரொம்ப நினைச்சு பார்த்தா நம்ம ஸ்நேகம் அன்புன்னு நினைச்சுக்கிறோம், அன்புனால எவ்வளவு பெருத்தியாருக்கு கஷ்டம் கொடுப்போம் நமக்கு தெரியவே தெரியாது. லவ் வித்தவுட் இன்டெலிஜென்ஸ் இஸ் மோஸ்ட்லி இட் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஹேட்ரட். சில சமயத்துல நம்ம அன்புன்னு நினைச்சுட்டு கஷ்டத்தை கொடுப்போம் இல்லையா, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அன்புனால பாயசம் பண்ணி கொடுக்கறது, ஹை டயபெட்டிஸ் அந்த மாதிரி அன்புன்னு நினைச்சுட்டு பண்ணுவோம். பகவானுக்கு நிறைய பேர் வந்து சமாராதனை எல்லாம் பண்ணி, அவ சமாராதனை பண்றது இன்னொரு விருப்பம் அதுல என்ன இருக்குன்னா, பகவான் எங்க கூட பிரதட்சிணம் வரணும்னு நினைச்சோம். பகவான் நடக்க முடியாத சமயத்துல கூட 2 நாள் 3 நாள்லாம் கண்டினியூஸா பிரதட்சிணம் போயிருக்கு, என்னக்கா இவ ஆசைப்படுறான்னு. சில பேர்லாம் வந்து அந்த பக்தாள்கிட்ட போய் சொல்லுவா, பகவான் நீங்க பிரதட்சிணத்தை கூப்பிடாதேங்கோ, பகவான் நேத்துக்கு தான் போயிட்டு வந்திருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா. போறதுக்குள்ள பகவான் சொல்லு, பாவம் அவ ரொம்ப ஆசைப்படுறா, அவகிட்ட போய் சொல்லாதே அப்படின்னு. அப்படி 30s 35 அதுக்கு முன்னாடி அப்படி எல்லாம் நிறைய பேர் வந்து பகவான் கிட்ட வந்து சொல்லுவா. அந்த சமயத்துல சமாராதனைனா விபவ சமிருத்தமான சாப்பாடு எல்லாம் நடக்கும். அப்போ பகவான் ரிமார்க் பண்றது, இதுல எல்லாம் சுகம்னு எல்லாரும் நினைச்சுக்கிறா, இப்படி பலவித பதார்த்தங்களை சாப்பிடுறது, நல்ல சௌக்கியமான மெத்தையில படுத்துக்கிறது, இதெல்லாம் தான் சுகம்னு நினைச்சுக்கிறா. நான் மலையில இருந்தேன், சாப்பாட்டு கூட ஒன்னும் இருக்காது, கஞ்சியில போட்டுக்கிறதுக்கு கூட உப்பு இருக்காது, உப்புக்கல்ல நாக்கில தேய்ச்சு கஞ்சியை சாப்பிடுவோம், ஆனா அது அமிர்தம் மாதிரி இருக்கும். எங்கேயாவது பிட்சைக்கு போய் வாசல்ல போய் பிட்சை எடுக்கிற காலம், தெருவில் திருவண்ணாமலை தெருவில் பிட்சை எடுக்கிற காலம், அண்ணாமலையாருக்கு பிக்ஷாடன உருவம் உண்டு இல்லையா. அருணாச்சலேஸ்வரரே பகவான் உருவத்துல பிக்ஷை எடுத்திருக்கார் தெருவில். அந்த பிக்ஷை எடுக்கிற டைம்ல எந்தெந்த வீட்டு வாசல்ல போய் அப்படி கைய தட்டுமா, அவ பிக்ஷை கொண்டு வந்தா சாப்பிட்டு கைய அலம்பிக்கிறது கூட நிக்காம தலையில தேய்ச்சு. அது பகவான் பின்னால சொல்றது, நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பா சுத்தும். அப்ப ஒரு பக்தர் கேட்டார், பகவானே எல்லாரும் பாக்குற சமயத்துல நீங்க இப்படி கையில வாங்கி சாப்பிட்டு கரதல பிக்ஷா அப்படின்னு பேரு, கையிலேயே பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு தலையில தேய்ச்சுட்டு போன உங்களுக்கு வெக்கமா இருக்கு இல்லையா அப்படின்னு. பகவான் சொல்றது, நான் தான் சக்கரவர்த்தி அப்படின்னு தோணிட்டு இருந்தது அப்படின்னு. சக்கரவர்த்தின்னு தோணிட்டு இருந்ததுங்கிற பகவான், அப்படின்னா இப்பதான் நான் அடிமையா இருக்கேன். இத பாரு என்னோட ஜெயில் பாரு அப்படிங்க, அந்த ரெயிலிங் போட்டிருக்கா, அவ வந்தா எழுந்திருந்தா எழுந்திருக்கணும், உட்காருனா உட்காரணும் அப்படிலாம் வேடிக்கையா சொல்லும் அந்த அன்பு தொல்லை. ஆனா மலை மேல இருக்கிற டைம் பகவான் சொல்றது சுதந்திரம். மலையில பூரா சுத்திண்டே இருந்திருக்கு, ஆத்மாராமனா சுத்திண்டே இருந்திருக்கு. உடுத்திக்கிறதுக்கு ஒரே கௌபீனம்தான், அந்த கௌபீன ஓட்டையான அதுல இருந்தே ஒரு நூல் எடுத்து காட்டில் ஒரு முள்ள ஊசியா வச்சுன்னு தச்சு உடுத்தின் இருக்கு. அந்த நிலையில பகவான் எழுதின பாட்டாக்கும் அருணாச்சலேஸ்வரர் கிட்ட அந்த அவுட் ஆஃப் தட் ஜாய், இன்னர் ஜாய், அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவி உடல் கொண்டாய் எனக்கோர் குறையுண்டோ, குறையும் குணமும் நீயல்லால் எண்ணேன் இவற்றை என் உயிரே எண்ணம் எதுவோ அதிசெய்வாய், கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே. அந்த டைம்ல வந்த பாடல் இதெல்லாம், அந்த சமயத்துல பகவான் சொல்றது, நீ என்னை ஆட்கொண்டது எனக்கு என்ன குறை, நான் குறையில்லாம இருக்கேன் அப்படின். பாட்டை படிக்கிறது நமக்கெல்லாம் வெக்கமா இருக்கணும், பெரிய வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா சௌகரியங்களும் இருக்கு, குறை 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 மாத்திரம் தீரவே மாட்டேங்கிறது. பகவான் சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு காலத்துல, உடுத்திக்க துணி இல்லாத ஒரு சமயத்துல குறை இல்லாம இருக்கேன்னு அருணாச்சலேஸ்வரர்கிட்ட சொல்றார். குறைய நகர்த்துறதுக்கு என்ன வழி, தன்னை உணர்ந்தா குறை இல்லை, உன்னை நீ தெரிந்தாயாகில் உனக்கு ஓர் கேடும் இல்லை. நீ உன்னோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டே, நீ யாருன்னு தெரிஞ்சுட்டேனா நீ பூர்ண வஸ்துவும் தெரிஞ்சுக்க முடியும். நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா அந்த நான்கிற அகங்காரம் உண்மை இல்லை, அது உதிச்சு அடங்குற இடத்துல சுத்த பிரஜ்ஞ அந்த போதம் ஸ்வஸ்வரூபம் பிரகாசிச்சுருக்கு. அந்த சித்தமாய் உள் பொருளை அதை தேர்ந்து இருந்தாயானால் பெரிய சித்தி, மாபெரும் சித்தி. அந்த ஒரு சித்தி சும்மா அந்த ஸ்வரூபத்தை உணர்ந்து அதுல இருந்துட்டாயானால் அதுதான் பெரிய சித்தி. நடக்க வேண்டியதெல்லாம் தானாவே நடக்கும். அங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டா நடக்க வேண்டியதெல்லாம் தானாவே நடக்கும். சித்திகள்லாம் கூட வேணமானா வரும், ஆனா நான் சித்தி பண்றேங்கிற பிரமை இருக்காது. பகவானுக்கு நிறைய மலையில இருக்கிற போது இதெல்லாமும் சித்திகள்லாம் நடந்திருக்கு, ஆனா பகவானும் அதை சொல்லிக்கல, யாருக்கும் தெரியவும் இல்லை. ஞானிகளுக்கு பொதுவா சித்திங்கிறதெல்லாம் சும்மா விளையாட்டு. பகவத்பாதாவில் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு பலஸ்ருதியில சங்கரர் சொல்றார், ஈஸ்வரத்துவம் ஸ்வதஹா சித்தியது. வேணுமானக்கா அப்படின்னாக்கா அந்த சக்திக்கு நிச்சயம் இருக்கானா, ஞானிய கொஞ்ச நேரத்துக்கு ஈஸ்வரனா கூட வைக்கலாம். ஆனா ஞானிக்கும் வேண்டாம், ஈஸ்வரனுக்கு வேணுமானத, ஞானிக்கு ஈஸ்வரத்துவம் எல்லாம் வேண்டாம். ஈஸ்வரத்துவங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால ஞானிக்கு ஈஸ்வரத்துவம் வேண்டாம். வேணுமானால் யாருக்காவது ஒரு மங்களம் பண்றதுக்கு ஒரு சமயம் மகான்கள் கிட்ட ஈஸ்வரத்துவம் கூட வேலை பண்ணும். பிரம்மசூத்திர பாஷ்யத்துல பகவத்பாதால் சொல்றார், ஒரே சமயத்துல பல உருவத்துல இருக்கிறது கூட முடியும். பகவானே இதை சொல்றது, கிருஷ்ண பிக்ஷு எழுதியிருக்க. எத்தனை லோகத்துல எங்க வேணா எந்த உருவத்துல வேணுமானா இருக்கலாம் அப்பா அப்படிங்கிறது. பாகவதத்திலையும் இதை ஏகாதச ஸ்கந்தத்துல முக்தாசரந்தி முனிச்சாரண பூதநாத வித்யாதர த்விஜகவாம் புவனானி காமம். எங்க வேணுமானா எப்படின்னா இந்த உலகம் மிச்சே மாயே இதுவரை சொப்பனம் போல தெரிஞ்சா சொப்பனத்துல எதுதான் நடக்காது, என்ன வேணா நடக்கலாம். ஆனால் சவிதர்யபி சீத ருச்சவ், சூரியன் வந்து குளிர்மை ஆயிட்டாலும் சந்திரன் வந்து அப்படியே எரி நெறி மாதிரி இருந்தாலும் அக்னி மேல போறதுக்கு கீழே ஜுவலிச்சாலும் ஜீவன் முக்தோன விஸ்மயி பவதி அப்படின்னு சதாசிவ பிரம்மேந்திரால் ஆத்ம வித்யா விலாசம். ஜீவன் முக்தன் அதை பார்த்தும் ஒன்னும் விஸ்மயிக்க மாட்டான், ஏன்னா மாயையில என்ன வேணா நடக்கலாம், எப்படி வேணா நடக்கலாம். அதனால எதுலையுமே மனசு கொஞ்சமும் நல்ல குலையாது. டாக்ஸில் ஒரு இடத்துல ஒரு பக்தர் கேட்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்ச பயோகிராபி படிச்சுட்டு அவர் கேட்கிறார், பகவானே இந்த ராமகிருஷ்ணர் கதையில ஒரு குட்டியா ஒரு ராமர் விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை ராமகிருஷ்ணர் உபாசனை பண்ணார், பக்தி பண்ணினார், அந்த விக்கிரகம் ராமர் வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து விளையாடுறான் பேசுறார், இதெல்லாம் நடக்குமா பகவானே அப்படின்னு கேட்கிறார். பகவான் சிரிச்சுன்னு சொல்றது, ஏ ஓய் நீ நடக்கிற நீ பேசுற அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட மாட்டேங்கிற, அந்த விக்கிரகம் நடந்தா மாத்திரம்தான் உனக்கு ஆச்சரியமோ இல்லையே பகவானே, அது வந்து ஜடப்பொருள் இல்லையா, ஓ இது ஜடப்பொருள் இல்லையோ அப்படின்னு கேக்குற, இது ஜடப்பொருள் இல்லையோ, ஒரு கால இது வந்து இறந்துடுத்துன்னு கிளினிக்கல் சர்டிபிகேட் கொடுத்த அப்புறம் முடிச்சுன்னா வேணா நீ பிரமிப்ப, இப்போ உனக்கு பிரமிப்பு இல்லை, ஏன்னா இதை பார்த்து ஆச்சரியப்படலை, இது எப்படி பேசறது நடக்கிறதுன்னு நீ ஆச்சரியப்படலை, அது நடந்தா பேசினா உனக்கு ஆச்சரியமோ அப்படின்னு என்னெல்லாமோ இருக்கு. ஓய் நமக்கு தெரியாத ஏதேதோ விஷயங்கள் இருக்கு, இருக்குன்னு நீ ஒத்துண்டாயானால் பிரமிக்கணுமானால் தேர் ஆர் லாட் ஆஃப் பீங் சித்தர் சாரணர் கந்தர்வர் இதுல எல்லாம் மனசை விடலாம். நம்ம அகங்காரத்தை உடைக்கிறதுக்கு வேணா அதுவும் பார்க்கலாம் இல்லையா, நம்ம நினைச்சிருக்கோம் இந்த உலகம் மாத்திரம்தான், இப்போ எது தெரியறதோ அது மட்டும்தான். வேடிக்கை ஒரு ஒரு இன்சிடென்ட், பகவானோட அடியார்கள்ல ஒருத்தர் என்ன ரங்கசுவாமின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் கொஞ்சம் பகவானோட அடியார்கள் நிறைய பேர் பகவான் கிட்ட ரொம்ப ஒரு ஃபனட்டிக் டிவோஷன் உண்டு அவளுக்கு. ஒரு சமயம் பகவான் வந்து பாத்ரூம் போறது மலை பக்கமா அப்படி ஓரமா மலை பக்கமா பேக்குக்கு போயிருக்கு ராத்திரி சமயம். இது கொஞ்சம் நீங்க நர்மமாவே எடுத்துக்கணும். இவர் தடி எடுத்துன்னு பின்னால பகவானோட கமண்டலத்தை எடுத்துன்னு போயிருக்காரு. போன இடத்துல யாரோ கட்ட செருப்பு போட்டு கால் பாதுக போட்டு டக் 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 அப்படின்னு வருது தெரியும் சத்தங்க இருக்கு. பகவான் வந்து அந்த பக்கம் போயிடுத்து, பகவான் ஒண்ணுக்கு போறதுக்கு அந்த பக்கம் போயிடுத்து, கொஞ்ச நேரம் ஆயிடுத்து. இவர் ரங்கசுவாமி இவர் கையில தடியோட நிக்கிறார், இவருக்கு கோபம் என்னக்கா பகவான் முன்னால யாரும் கட்ட செருப்பு போட்டுன்னு வரப்படாது, இதுதான் இதுதான் ஐடியா போயிருக்கு தவிர அதுக்கு மேல அவருக்கு ஒண்ணும் புத்தியில போல, பகவான் முன்னால சப்பல் போட்டுன்னு வரதா அப்படின்னு விட்டு கோபம். இவர் கையில தடியை வச்சுட்டு அப்படியே நிக்கிறார், அந்த கட்டச்செருப்பு அப்படி டக் 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 டக்னு பக்கத்துக்கு பக்கத்துக்கு வந்தது. ஆசாமி காணோம் இருட்டுல என்ன நடந்ததோ தெரியாது, அப்படியே சத்தம் வந்தது, இவர் பக்கத்தாலேயே வந்தது, அப்படியே போயிடுது. இவர் என்ன நினைச்ச, வந்தா தடி எடுத்து தலையில அடிச்சு விடுறோன்னு, வந்தா கட்டு செருப்பு சத்தம் மட்டும்தான் கேக்குறதே தவிர ஆளை ஒண்ணும் காணும், பக்கத்து வந்து ரெண்டு போயிட்டாரு. ராத்திரி சமயம் வேற பயம். அப்புறம் பகவான் வர சமயத்துல பகவான் கிட்ட, பகவானை எப்படி கேடு, யாராவது சித்தர்கள் போயிருப்பாவோ அப்படின்ட்டான் பகவான். யாரோ சித்தர்கள் யாரோ போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்படித்த கதைகள்லாம் உண்டு. பகவானை சுத்தியே இந்த மாதிரி கதைகள் நிறைய, அருணாச்சலத்தை சுத்தியே நிறைய உண்டு. ஆனா பகவானை பொறுத்தவரை சித்தர்கள், சாரணர், மனுஷியாள், எந்த யோனியை நீங்க சொல்லுங்கோ, எல்லாரும் தேவர்கள்லாம் கூட ஞானிகிட்ட வரும் அப்படின்னு வருவான்னு சாஸ்திரம் சொல்றது. என்னக்கா, அவாளுக்கும் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சே ஆகணும். பகவத் பாதால் மனிஷா பஞ்சகத்துல சொல்றார், சுரேந்திர வந்தித பதா அப்படின்னு. ஞானி யாருனாக்கா தேவேந்திரன் வந்து பாத சேவை பண்ணுவான். ஆத்ம ஞானத்தை அடையறதுக்காக தேவேந்திரன் கூட வந்து பாத சேவை பண்ணக்கூடிய அந்த ஞானிக்கு நமஸ்காரம். சுரேந்திர வந்தித பதாக. அதனால பகவான் கிட்ட அடியார்களுக்கு எல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட், பகவான்னால யாரும் சப்பல் போட்டுன்னு வரப்படாது, மேல உட்காரப்படாது, இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. வேடிக்கை ஒரு இன்சிடென்ட் கூட ஞாபகத்துக்கு வருது. பகவான அனுசந்தானம் பண்றதுதானே இதெல்லாம் சொல்றோம். ஒரு சமயம் ஒரு பெரிய மடாதிபதி, ஒரு மகாத்மா பகவான பார்க்க வர இன்ஃபர்மேஷன் ஆசிரமத்துக்கு வந்துடுத்து முன்னாடியே. ஆசிரமத்திலேயே ஒரு டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி பகவான்கிட்ட பேசி அவரை எப்படி வரவேற்கணும் அதை பத்தி டிசைஷன் பேசி பகவானுனால அவருக்கு பீடம் போட்டு கொடுத்து ஒரு ஆசனம் போட்டு கொடுத்து உட்கார வைக்கணும் அப்படின்னு டிசிஷன் பண்ண பகவானும் சொன்னார், அப்படித்தான் பண்ணணும்ப்பா, அவளுக்கு வேண்ட ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. பகவானோட அடியார்கள் கிருஷ்ணசுவாமி இருக்காரு, அவருக்கு ஒரே கோபம். பகவான் முன்னாடி சேர்ல உட்கார வைக்கிற, ஆசனத்துல உட்கார வைக்கிறதாவது, பீடத்துல உட்கார வைக்கிறதாவது, பகவான் சமமா யாரும் உட்காரப்படாது, பகவான் மேல யார் இப்படி இப்படின்னு ஒரே கத்தல். இது இப்படி நடந்துட்டே இருந்தது. இவர் ஒப்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவ ஆசனம் எல்லாம் போட்டா அந்த மகான் வந்தார். வந்தவர் அதுல உட்காராம கீழே உட்கார்ந்தார். அவர் பாட்டுக்கு அது பண்ணி போயிட்டார். போனதுக்கு அப்புறம் பகவான் வந்து கிருஷ்ணசுவாமிகிட்ட, உனக்கு சமாதானம் ஆயிடுதோ இல்லையோ, அவர் ஒன்னும் உன்னோட பகவானை விட மேல ஒன்னும் உட்காரலையே அப்படின்னு கிருஷ்ணசுவாமிகிட்ட. அதுக்கப்புறம் கிருஷ்ணசுவாமிகிட்ட சொல்றார், நீ ஆமா யாருமே பகவான் முன்னால மேல உட்காரப்படாதோ, அது எப்படி உட்காடுறது அப்படின்னு. அவரு என்ன பண்ண போற, ஓய் ஒரு குரங்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார், அதோ உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரு என்ன பண்ண போற, அவரு ஒருத்தர் மேல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா. பகவானை பொறுத்தவரை எல்லாரும் ஆத்மஸ்வரூபம் தான், யாரும் மேல கீழன்னு இல்லை, தான் யாரை விடையாவது மேலன்னு நினைச்சுக்கல, யாரை விட கீழேன்னு நினைச்சுக்கல. 10,000 போட்டோ கிடைக்கிறது நமக்கு பகவானோடது, ஒண்ணுல கூட நமஸ்காரம் பண்ற போட்டோவும் கிடையாது, ஆசீர்வாதம் பண்ற போட்டோவும் கிடையாது. பூர்ண பிரம்மனிஷ்டனுக்கு லட்சணம் சொல்றது, நிஸ்துதிஹி நிர்நமஸ்கார. யாரையும் ஸ்துதிக்கவும் இல்லை, நமஸ்காரமும் இல்லை, ஆசீர்வாதமும் பண்ணல, சர்வாத்ம பாவத்துடன் அந்த நிலை இல்லையா. சித்தமாய் உள் பொருளை தேர்ந்திருத்தல் சித்தி, பிற சித்தி எல்லாம் சொப்பனமார் சித்திகளே நித்திரை விட்டு ஓர்ந்தால். அதனால இந்த தூக்கத்தை விட்டு முழிச்சுக்கணும். ஸ்ருதி சொல்றது உத்திஷ்டத உத்திஷ்டத அவேக் அவேக் வேக்கப் வேக்கப் அப்படின்னு. எத்தனையோ காலமா தூங்கிட்டு இருக்கேப்பா, அநாதி மாயையா சுப்தஹம் யதா ஜீவ பிரபுத்தியதே அஜமநித்ரமஸ்வப்னம் அத்வைதம் புத்தியதே ததா. அநாதி மாயையா சுப்தஹம், இப்ப தூங்க ஆரம்பிக்கல, தூங்க ஆரம்பிச்சு யுகங்கள் ஆயிடுத்து. அதுல ட்ரீம்ஸ் ஆஃப்டர் ட்ரீம்ஸ் அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர். அதுதான் நாம ஜென்மா ஜென்மான்னு கூப்பிடுறோம். நித்திரை விட்டு ஓர்ந்தார், தூக்கத்தை விட்டு முழிச்சுண்டார். மெய்யோ என்னெல்லாம் கண்டையோ எல்லாமே பொய்யா போயிடும், உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார் தியங்குவரோ தேர்ந்திரு நீ அப்படின்னு சொல்லி சித்திகளை பத்தி பகவான் பாடின தேவிகாலோத்தரத்துல ஒரு பாட்டு, பலவிதமாம் சித்திகளும் பாதாளம் உண்பாய் இலகும் ரசாயனமும் என்பவ என்ப உலகத்தில் உலகில் பிரத்யக்ஷமாகவே பெற்றாலும் பற்றல் ஒருகவே சாதகன் உள், தேவிகா அவதாரத்துல ஒரு பாட்டு. பலவிதமாம் சித்திகளும், பலவிதத்தில் இருக்கிற சித்திகள்லாம் அடைஞ்சாலும், பாதாளத்துக்கு போறது சொர்க்கத்துக்கு போறது எல்லாம் அடைஞ்சாலும், ரசாயன வித்தியெல்லாம் கத்துண்டாலும், சங்கமில்லாத ஸ்வரூப ஞானத்தை அடையிறதுதான் சாதகனுக்கு சிறந்த சித்தி. சித்தத்தின் சாந்தியே சித்தமாம் முக்தி. இது அனுபந்தம். பெரிய முக்தி என்னது? லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமில் ஒருத்தர் லெட்டர் எழுதியிருக்கார் பகவானுக்கு. அதை படிக்கிறா பகவான் முன்னாடி. பகவானே, எனக்கு முக்தி வேணுங்கிறது இல்லை, ஞானம் வேணுங்கிறது இல்லை, சாட்சா்காரம் வேணுங்கிறது இல்லை, எனக்கு சாந்தி மட்டும் கொடுத்தா போறும் அப்படின்னு எழுதியிருக்கார். பகவான் சிரிச்சுன்னு சொல்றது, சாந்தி வேணுமாம், முக்தி வேண்டாமாம், ஞானம் வேண்டாமாம், சாந்தி தான் முக்தி, சாந்தி தான் ஞானம், சாந்தி தான் சாட்சா்காரம், நலகுலையாத சாந்தி தான் ஆத்மா. அப்படின்னு ஆத்மானா என்ன? சாந்தி. ஆத்மானா ஒரு சாமானமான ஆத்மானா என்ன? சாந்தி. பகவானோட சந்நிதியில என்ன இருந்தது? சாந்தி, அமைதி. நிர்வாணம்னா என்ன? சாந்தி. வேதாரண்யக உபநிஷத்திலேயே வருது, ஆத்மானா என்ன அப்படின்னு கேக்குற, சாந்தோயம் ஆத்மா. சாந்தி தான் ஆத்மா அப்படின்னு பகவான் இத ரிப்பீட் பண்ணி சொல்றது. சாந்தி தான் முக்தி, சாந்தி தான் ஞானம், சாந்தி தான் ஆத்மஸ்வரூபம், நலகுலையாத சாந்தி. அதுக்கு மேல வேற எதையும் விரும்பக்கூடாது, வேற எதையும் ஆசைப்படக்கூடாது. சாந்தி கிடைச்சுடுத்தா நலகுலையாம இரு. அப்படியே இது, அதுக்கு மேல வேற ஒன்னும் கிடையாது. அதனால சித்தத்தின் சாந்தியதே சித்தமா முக்தி அப்படின்னு பகவானோட வார்த்தை. இதை சொல்லி கூர்ந்து மயல் நாம் உடலென்று எண்ணிலை எண்ணினல நாம் அதுவென்று எண்ணுமது நாம் அதுவாய் நிற்பதற்கு நத்துணையே. யாம் என்று நாம் அதுவென்று எண்ணுவதே நான் மனிதன் என்று எண்ணுமோ நாம் அதுவாய் நிற்கும் அதனால். மயல் கூர்ந்து நாம் உடல் என்று எண்ணில் அல நாம் அது என்று எண்ணும் அது நாம் அதுவாய் நிற்பதற்கு நத்துணையே ஆம். நாம் அதுவாய் நிற்கும் அதனால் என்றும் நாம் அது என்று எண்ணுவது ஏன்? நான் மனிதன் என்று எண்ணுமோ. இந்த பாட்டு முடியறத பாருங்கோ, நாம் என்றும் நாம் அதுவாய் நிற்கும் அதனால். இந்த பாட்டு முடியறது ஒரு மகா வாக்கியம். ஒவ்வொரு பாட்டும் பினிஷ் ஆகிறத பகவான் வில் மேக் யூ சீ தட் யூ ஆர் த ட்ரூத், யூ ஆர் த செல்ஃப், யூ ஆர் எவர் ஃப்ரீ. இந்த பாட்டு முடியறது பகவான் சொல்றது, நாம் அதுவாய் நிற்கும் அதனால். நாம எப்பவும் அந்த பொருளாவே தான் இருக்கும், பூர்ண வஸ்துவாவே தான் இருக்கும். மறந்துடாது, மறக்காம இரு. தன்னை மறவாதிருத்தல், தானாய் இருத்தல். ரெண்டு வார்த்தை, தன்னை மறவாது இருத்தல், தானாய் இருத்தல். தன்னோட ஸ்வரூபத்தை மறக்காம இரு, அதுவாவே இரு, அப்படியே இரு. நலகுலையாமல் இரு. கூர்ந்து மயல் கூர்ந்து பிரமை அதிகமாகி அஞ்ஞானத்துல மாட்டிண்டு நாம் உடல் என்று எண்ணில். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த உடல் தான் நான். லிமிட்டேஷன், அகண்டமா இருந்து இந்த சின்ன சரீரத்துக்குள்ள மாட்டின்னு இதுதான் நான் அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்படி நினைக்கிற போது அல நாம் அது என்று எண்ணும், இந்த தேகம் நான் அல்ல நான் பிரம்மம் என்று தியானிக்கிற பாவனை, நாம் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைப்பதற்கு நல்ல உதவியாகும், நல் துணையே ஆகும். தியானம் பொதுவா நிறைய யோகிகள்லாம் அந்த சம்பிரதாயத்தை தான் எடுத்துட்டு இருக்கான். வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதசியிலெல்லாம் இதை எடுத்து சொல்றார், நீ வந்து டைரக்டா ஆத்ம விசாரம் பண்ண முடியலையானால் நான் பிரம்மம்னு தியானம் பண்ணேன், நான் சரீரம் அல்ல மனசு அல்ல, நான் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமான பிரம்மம், எனக்கு எந்த பந்தமும் கிடையாது, நான் பூர்ண வஸ்து, எனக்கு துன்பம் கிடையாது, எனக்குள்ள காமம் கிடையாது, கோபம் கிடையாது, மோகம் கிடையாது, எனக்கு எந்த தோஷமும் கிடையாது, நான் அகண்டமான வஸ்து, பூர்ணமான வஸ்து, நித்தியமான வஸ்து, சுத்தமான வஸ்து, நிர்மலமான வஸ்து, ஆகாசம் போல எல்லையில்லாத வஸ்து, எனக்குள்ள களங்கம் இல்லை. இந்த ஒரு சம்பிரதாயம் அழுத்தி அழுத்தி உள்ள தியானம் பண்ணு. அப்போ பூர்வபக்ஷம் ஒருத்தர் கேட்கிறார், தியானம் பண்ணினா அப்படி வந்துடுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றார், இல்லாத உலகம் நீ தியானம் பண்ணி வந்துடுத்து, உள்ள பிரம்மம் பிரகாசிக்காதா, நீ இருக்கிறத நிர்குண உபாசனை பண்ணு, உனக்கு இட் இஸ் கிராண்டட். உனக்கு ஆத்ம விசாரம் நேரடியா வஸ்துவை கிரகிச்சுக்க முடியலையா, நான் பிரம்மம், நான் ஆத்மா, நான் உடம்பு இல்லை, நான் பூர்ண வஸ்து, எனக்கு ஜனனம் இல்லை. பகவான் கூட சில பேர்கிட்ட எல்லாம் அதை சொல்லியிருக்கு. அண்ணாமலை சுவாமிகிட்ட எல்லாம் ஒரு சமயம் சொல்லியிருக்கு, நீ ஆத்மா நிரந்தரம் தியானம் பண்ணிட்டே இரு. இப்ப ரிபுகீதை பார்த்தீங்கன்னா பூரா அதுதான் இல்லையா, உலகம் போய் பொய்னு நிறைய பாட்டு வரும், இன்னொரு பாட்டுல நான் பிரம்மம் நான் பிரம்மம்னு வரும். இப்படியே திருப்பி 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 பகவான் சொல்லியிருக்கு, அதை படிக்க சொல்லி ஒரு பாட்டிட்டு சொல்லி இதை படிக்கிறதே உனக்கு சமாதி சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு. என்ன, நான் சரீரம் நான் மனசு உலகம் பூரா நம்ம கிட்ட டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இதை சொல்லிகிட்டே இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி இன்டைரக்ட். இந்த இன்டைரக்டா நமக்குள்ள இன்ஜெக்ஷன் ஏத்துறது ரொம்ப பவர்ஃபுல். நம்ம பார்த்தா எப்படி இருக்கேன் அப்படின்னு கேக்குறதையே என்ன கேக்குறோம்னா, சுகர் எப்படி இருக்கு, பிபி எப்படி இருக்கு, யாதி எப்படி, சரீரத்தை தான் உலக பூரா ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கான். சத்சங்கத்துல சத்சங்கம்னா என்ன, நீ சரீரம் அல்லப்பா, நீ ஆத்மா, நீ பூர்ண வஸ்து, நீ பிரம்மம். இது சத்சங்கத்தை தவிர வேற எங்கேயும் கிடைக்காது. உலகத்துல பூரா அஜ்ஞானத்தோட பாக்டீரியா இருக்கு, நம்ம வேண்டாம்னாலும் பிடிச்சுடும். இப்ப கோல்டு வரணும்னா நமக்கு வேண்டாட்டாலும் உள்ள யாரையும் உட்காந்துடும் இல்லையா. இப்போ சத்சங்கத்துல வந்து உட்காந்துட்டா யாருக்கும் நல்லா கோல்டு இருக்கனா பக்கத்துல இருக்கிற வாழ்க்கை அவ கிட்ட இந்த பாக்டீரியா வந்து எக்ஸ்கியூஸ் மீ மே என்டர் அப்படின்னு கேட்டுட்டா போகும், உள்ள எப்ப வந்ததுன்னே தெரியாம உள்ள புந்துடுது. குஞ்சு சுவாமி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ரெக்கார்டட்ல கூட இருக்கு, சுவாமி சொல்லுவார், இந்த குழந்தைகள்லாம் ஆசிரமத்துல ஓடி விளையாடுறத அவ பாட்டுக்கு விளையாட்டம் விட்டுடுங்க, இங்க எல்லாம் ஆத்ம ஜானத்தோட பாக்டீரியா இருக்கு, ஆசிரமத்துல பூரா ஆத்ம ஜானத்தோட பாக்டீரியா இருக்கு, அது அவளை தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அவளை பிடிச்சுக்கும், விட்டுடுங்க விளையாடட்டும். அதனால இந்த தியானம்ங்கிறது ஒரு உதவி, சில சமயத்துல அது பிரயோஜனப்படும், சில சமயத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் சாதனால நிறைய பேருக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். மனசுக்கு ஒரு தைரியம் வரலன்னாக்கா, நான் அபயமான பிரம்மம், நான் ஆத்மா, எனக்கு எதுவும் என்ன பாதிக்காது, நான் பூர்ண வஸ்து, இப்படி நான் அஃபம் பண்ண 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 மெதுவா அந்த பயம் விலகிவிடும். விபக்ஷபாதனே பிரதிபக்ஷ பாவனம் அப்படின்னு, விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம் அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரத்துல பதஞ்சலி சொல்றார். ஒரு நெகட்டிவ் தாட்டை நீக்கம் பண்றதுக்கு பாசிட்டிவா பவர்ஃபுல்லா ஒன்று உள்ள போடு, அப்புறம் முடிவில் ரெண்டுமே போயிடும். அதனால பயம் இருக்கா, நான் பயம்ங்கிறது என்னோட ஸ்வரூபம் இல்லை, நான் ஆத்மா, நான் பூர்ண வஸ்து, அபயமான வஸ்து அப்படின்னு அழுத்து உள்ள, அசுத்தி அசுத்தி அழுக்கு அழுக்கு உள்ள தோன்றத, நான் சுத்தம் நிர்மலம், சுத்தோகம் புத்தோகம். விவேகானந்தருக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு கதை, இந்த மதாலசான்னு ஒரு ராணியை பத்தி சொல்லுவா. அந்த அம்மா என்ன பண்ணுவா, பிறக்கிற குழந்தைகளை எல்லாம் நம்ம எல்லாம் தாராட்டு பாடுற மாதிரி அந்த அம்மா தூளியில போட்டு ஆடுற போது இந்த குழந்தை அழறத, அந்த அம்மா ராணி அவ பாடுவலாம், நீ அழாத குழந்தை, நீ ஆத்மா, உனக்கு சரீரமே கிடையாது, நீ பூர்ண வஸ்து, சுத்தோசி புத்தோசி நிரஞ்சனோசி பிரபஞ்ச மாயா பரிவர்ஜிதோசி. இந்த அம்மாவோட பாட்டு தாராட்டு. என்ன தாராட்டுன்னா, சுத்தோசி புத்தோசி நிரஞ்சனோசி, நீ சுத்தம் நீ புத்தம் நீ நிரஞ்சனம், பிரபஞ்சத்தோட மாய உன்னை தொடவே தொடாது, உன்னை தீண்டவே தீண்டாது, நீ எதுக்கு அழற, நீ பூர்ண வஸ்து. இப்படி பாடி பாடி இந்த குழந்தைகள் எல்லாமே ஞானிகளாயிட்டான். அந்த தாயார் அந்த அம்மா வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ஆத்மோபதேசம் பண்ணியே பாலூட்டுறதோட ஞானத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தி குழந்தைகள்லாம் பூர்ண ஞானத்துல வந்துருச்சு. அந்த ராஜா வந்து அப்புறம் அந்த ராணிகிட்ட சொல்றார், இப்படி எல்லாரையும் ஞானிகளா வளர்த்தினா எனக்கு ராஜ்யபரணம் யாரு பண்ணுவா? இன்டைரக்டா அவர் என்ன கேட்கிறார், ஒன்னு அஜ்ஞானியா வளர்த்தேன் அப்படிங்கிறார். இஃப் யூ ஹாவ் டு டீல் வித் த வேர்ல்ட் யூ ஷுட் பி எ மீடியோக்கர் பர்சன். இந்த மீடியோக்ரிட்டி தான் வேர்ல்டுல அக்செப்டபிள் இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரௌசர் போட்டுக்கணும், ஒரே மாதிரி பேண்ட் போட்டுக்கணும், ஒரே மாதிரி ஷர்ட் போட்டுக்கணும், ஒரே மாதிரி வாழணும். ரொம்ப அறிவு வந்துட்டா டேஞ்சரஸ். ஒரே அடியா மந்த புத்தியா இருந்தாலும் பழச்சுக்க முடியாது, ஒரு அறகுறையா இருந்தா உலகத்துல இப்படி போலாம். அதனால ராஜா அந்த ராணி கிட்ட கேக்குற ஒரு அறகுறைய கூட என்ன, அந்த அறகுறை பெரிய ராஜாவை எடுத்துக்கணும். அப்புறம் லாஸ்ட்ல இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த ராஜாவுக்கு ஒரே துக்கம், என்ன மனசுல நிம்மதி இல்லை. அவ சகோதரர்களை எல்லாம் கூப்பிடுறார், அவெல்லாம் வந்து ஒரு டிராமா போடுறா, இவன் எப்படியாவது எழுப்பணுமே முழிச்சுக்க வச்சுக்கணுமே. அப்ப அந்த ராஜாவை வந்து இவ வந்து சொல்றா, நாங்கெல்லாம் ஏதோ சன்னியாசிகளா கிளம்பி போயிட்டோம், வாஸ்தவமா பார்த்தா இந்த ராஜ்யம் எங்களுக்கு தான் கிடைக்கணும், நீ எங்க ராஜ்யத்தை எடுத்துன்னுட்டேன், இப்ப ராஜ்யத்தை திருப்பி கொடு அப்படிலாம் வந்து சண்டை போட்டு ஒரு டிராமா போடுறா. அப்ப இந்த ராஜா வந்து அவருக்கு மனசுக்கு ஒரே கவலை, நிம்மதி இல்லாம போயிடுச்சு. என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கார். அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, இவ அம்மா அந்த மதாலஸ் இருக்காளே, அவ சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி கொடுத்திருந்தா இவர்கிட்ட, உனக்கு எப்பாவது தாங்க முடியாத துன்பம் வருது இதை திறந்து பாரு. அப்படி லாஸ்ட்ல அந்த அம்மா வந்து கொடுத்த பொட்டியே இவர் துறக்கிறது, அதுல ஒரு ஓலை இருக்கு. அந்த ஓலையில சுத்தோசி புத்தோசி நிரஞ்சனோசி பிரபஞ்ச மாயா பரிவர்ஜிதோசி, அம்மாவோட அனுகிரகம். அந்த அனுகிரகம் பூரா அந்த ஓலையில இருக்கு. அதை எடுத்து படிச்ச உடனே இவருக்கு பூர்ணமான சுரூபஸ்பூர்த்தி உண்டாயி அண்ணாமாரையெல்லாம் கூப்பிட்டு சொல்றார், எனக்கு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் எனக்கு உள்ள கிடைச்சிடுத்து, வெளியில இருக்க சாம்ராஜ்யம் எனக்கு அதுக்கு உள்ள ஒரு எல்லையில்லாத ஒரு சாம்ராஜ்யம் கிடைச்சிடுத்து, இந்த வெளியில இருக்கிற துச்சமான சாம்ராஜ்யமா எனக்கு வேணும், எல்லாம் நீங்க எடுத்துங்கோங்கிற. அப்ப அவள்லாம் வந்து சொல்றா, இதுக்குதான் நாங்களும் வந்தோம், உன்னை முழிச்சுக்க வைக்கணுங்கிறதுக்கு தான் வந்தோம், நீ முழிச்சு நோட்டியோ இல்லையோ வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ அந்த ஆத்ம சாம்ராஜ்யத்தை முழிக்க வைக்கிறதுக்கு அந்த அம்மா பாட்டு, நீ ஆத்மா நீ பிரம்மம் இல்லையா, ரிஷிகள்லாம் அதை சொல்ற, நீ பூர்ண வஸ்து, நீ சுத்த வஸ்து, நிர்மலமான வஸ்து, நீ சைத்தன்யம் அப்படின்னு அஃபர்ம் பண்ணிட்டே இரு, தியானம் பண்ணிட்டே இரு. அது நல் துணையாம். அடுத்தோ பகவான் வந்து தன்னோட ஆத்ம விசாரத்திலேயே சென்டர் வச்சுட்டு இருக்கு, அதுதான் நோக்கம் உள்ளது நாற்பதுல. இருந்தாலும் அந்த சைடுல பகவான் சொல்றது, இதெல்லாம் உனக்கு துணைதான், இட்ஸ் நாட் அப்போஸ் டு செல்ஃப் என்கொயரி, இட் வில் ஹெல்ப் அட் எ சர்டன் ஸ்டேஜ், யூ மே பி ஏபிள் டு டூ ஓன்லி தட். அந்த மாதிரி நிலையில நீ அதை பண்ணு, அதெல்லாம் உனக்கு சகாயமா இருக்கும். உனக்கு ஆத்ம விசாரம் பண்றது சிரேஷ்டம், பண்ண முடியலையா, நான் பிரம்மம் நான் ஆத்மா, உனக்கு இன்னமும் ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி போறது. ஆதிசங்கரத்துல சொல்றார், எனக்கு நான் சிவம் நான் ஆத்மான்னு எனக்கு அனுபவம் இல்லாம நான் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, பகவத் பாதால் சொல்றார், தேசிகோக்தியா சிவோகம்னு சொல்லுங்கிற, எனக்கு நான் ஆத்மான்னு தெரிஞ்சா என்ன தெரியாட்டா, என்னோட குரு சொல்லியிருக்கார் நான் பிரம்மம்னு, முடிஞ்சு போச்சு. என்னோட இக்னரன்ஸ் பிரமாணமா குரு வச்சனம் பிரமாணமா? என்னோட குரு இக்னரன்ஸ் அஜ்ஞானம் சொல்றது நான் சரீரம் மனசுன்னு சொல்றது, ஆனா குரு சொல்லி இருக்கார் நீ ஆத்மான்னு சொல்லிருக்க, முடிஞ்சு போச்சு. தேசிகோக்தியா சிவோகம் அப்படின்னு சொல்றாங்க, தேசிகம் சொல்லியிருக்கான் அந்த குரு சொல்லியிருக்கான் அப்படின்னு அஃபர்ம் பண்ணி எடுத்துக்கோ. ஏன் அப்படி எடுத்துட்டாலும் நத்துணையாம், துணையா இருக்கும். உனக்கு தைரியத்தை கொடுக்கும், உனக்கு சக்தியை கொடுக்கும், வீரியத்தை கொடுக்கும். அப்படியே ஹிருதயத்துல அனுசந்தானம் பண்ணி 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 உள்ள உறங்கி கிடக்கிற சக்தி எழுப்பு. அசர்ட் த ட்ரூத், அசர்ட் த ரியாலிட்டி. உலகம் பூரா பார்த்தா அது அன்ரியல் இஸ் அசர்டிங் இட் செல்ஃப் இல்லையா. எங்க பார்த்தாலும் பொய்மைதான் இருக்கு. நேத்திக்கு பகவான் பாடல், பொய்மை தீர்ந்து உண்மை நிலை நின்றார் அப்படின்னு வந்தது இல்லையா. அந்த நிலை நின்று இந்த பொய்மை வந்து அசர்ட் பண்ணிட்டே இருக்கு. உடம்பு அசர்ட் பண்றது, மனசு அசர்ட் பண்றது, வெளி விஷயங்கள் அசர்ட் பண்ணிட்டே இருக்கு, நம்ம தலையில ஏறி உட்கார பார்த்துட்டே இருக்கு. நீ சத்தியத்தை அசர்ட் பண்ணிட்டே இரு. பிரம்மன் தான் சத்தியம், ஆத்மாதான் சத்தியம், இங்க காண்றது எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு பண்றது நல்ல துணையாக இருக்கும். நாம் அதுவா நிற்கும், அதனால் நம்முடைய சகஜஸ்திதியே நித்திய நிரந்தர பிரம்மஸ்திதி ஆனதால் என்றும் நாம் அது என்று, எப்பொழுதும் நாம் அதுவாவே இருக்கோம் என்று எண்ணுவது ஏன்? இப்ப பகவான் தன்னுடைய ஞான விசாரத்துக்கு வருது. பகவான் சொல்றது, நாம் பிரம்மம் பிரம்மம் சொல்லணுமா? நீ பாரு, நீ பிரம்மமாத்தானே இருக்க. உன்னோட சகஜ இந்த நான் பிரம்மம்ங்கிறதெல்லாம் மென்டல் லெவல்ல தான். நான் ஆத்மா, நான் சுத்த வஸ்து, இதெல்லாம் மனசோட ஒரு கோளாறுக்கு இன்னொரு மருந்து. மனசுல ஒரு கோளாறு இருக்கு, நான் பிரம்மம் இல்லை, நான் இவன் அவன் சொல்றதுக்கு பதிலா நான் அது அப்படின்னு சொல்றது உதவியா இருக்கு. ஆனா இது ரெண்டுமே மனசுலதான் இருக்கு. நம்ம ஸ்வரூபத்தை நாம பார்த்தோம், ஆனா நாம எப்பவுமே அந்த வஸ்துவா தான் இருக்கும். சுஷுப்தியில தினமும் அந்த நிலையில எந்த முயற்சியும் இல்லாம நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோம், சுகஸ்வரூபமா இருக்கும். குரு வந்து வாஸ்தவமா நமக்கு என்னத்தை கொடுக்க போறாரு, எதையும் கொடுக்க போறதுல நம்ம அஜ்ஞானத்தை எடுத்து நாம வாஸ்தவமா எதை இருக்கோம் அப்படிங்கறதை தேர்ந்து இருக்க வைக்கிறார், கவனிக்க வைக்கிறார். நம்ம கவனம் வந்து ஸ்வரூபத்தை நாட, நான் மனிதன் என்று எண்ணுமோ, நான் மனுஷன் மனுஷன் சொல்லிக்கணுமா? மனுஷனா தான் இருக்க, நீ மனுஷன் இல்ல மிருகம் அப்படின்னு யாராவது சொன்னா இல்ல நான் மனுஷன் அப்படின்னு சொல்லணும். ஆனா வாஸ்தவமா பார்த்தா நாம மனுஷன், நான் ஆணு, நான் பொண்ணு, ஏதாவது நினைப்பு நம்ம கிட்ட இருக்கும். கூர்ந்து கவனிச்சா நம்மளையே நம்ம அட்டென்ஷன் கொடுத்தா நம்ம நம்ம மனுஷன் நினைச்சுக்கிறோமா? இதெல்லாம் படிச்சதுனால வரக்கூடாது. மனுஷன் ஒரு பேரு, மேன் ஒரு பேரு. சேஷாத்ரி சுவாமி ஒரு சமயம் ஒருத்தர் சுவாமிகள் கிட்ட அடிக்கடி எனக்கு பிரம்மோபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருந்தார். ஒரு சமயம் சுவாமி வந்து ஒரு எருமையை பிடிச்சு நின்றுட்டு இருந்தார். இப்ப இவர் வரபோது சுவாமி அவர்கிட்ட, ஓய் இது என்னது? அது எருமை சுவாமி. திருப்பி சுவாமி கேட்டார், இது என்ன? அது எருமை. பகவான் அவரை, சேஷாத்ரி சுவாமி அவரை பார்த்து, ஏ எருமை, அது பிரம்மம்டா அப்படின்னா. எருமை உனக்குள்ளதான் இருக்கு, அதுக்கு எருமைன்னு தெரியாது இல்லையா. எருமை கிட்ட போய் எருமைன்னு கூப்பிட்டா அது என்னன்னு சொல்லும். எருமைகள் எல்லாம் மோசம் அப்படின்னா எருமைக்கு தெரியுமா என்ன? இட் இஸ் நாட் ஐடென்டிஃபைங் வித் தட் எருமைங்கிற நேம். நமக்கு தான் நேம் அண்ட் ஃபார்ம் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். பகவான் இந்த லெட்டர்ஸ்ல இதை பத்தி பேசுறது, இந்த வாசுதேவ மனநத்தை எடுத்து சொல்லி பேசுறது. நான் அஸ்தி பாதி நாம ரூபம் சேத்தி அம்ச பஞ்சகம், அஸ்தி பாதி பிரியம் நாம ரூபம் சேதி அம்ச பஞ்சகம், ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபமதோத்வயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லி பகவான் ஒரு கதையை சொல்றது. ஒரு கிரகஸ்தன், அவர் வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு எருமையை வளர்த்தினார். குடும்பம் பெரிய குடும்பம் இருந்தது, குடும்பத்தில் இருக்கிறவாள் இறந்து போயிட்டா, முடிவில் அவருக்கு யாராவது ஒரு பிரியம் வேணும்னு இருந்தது. அதனால ஒரு எருமை எடுத்து வளர்த்தினார். அப்படியே இருக்கிற போது அவருக்கு வைராக்கியம் வந்தது, சன்னியாசம் எடுத்தினார். சன்னியாசம் எடுத்தினப்போ குரு மகாவாக்கிய உபதேசம் பண்ணினார், இவர் மனசு நிற்கவே மாட்டேங்கிறது. மகாவாக்கியத்தை உபதேசம் பண்ணார், நீ தியானம் பண்ணினார், இவர் குருட்ட கம்ப்ளைண்ட் சொன்னார், என் மனசு நிற்க மாட்டேங்குது, சாந்தமாக மாட்டேங்குது. சரி, உன்னோட மனசுல என்ன எண்ணம் அடிக்கடி வருது என்கிட்ட வந்து சொல்லு. இவர் ஒப்சர்வ் பண்ணிவிட்டு வந்து குருட்ட வந்து சொல்றார், ஒரு எருமை தான் வந்துட்டே இருக்கு மனசுல. குரு கேட்டார், என்ன எருமை வர காரணம் என்ன? இல்லை, ஒரு எருமையை தான் ரொம்ப பிரியமா வளர்த்திட்டு இருந்தேன், அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ அந்த எருமை மனசுல வந்துட்டே இருக்கு. பரவாயில்ல, நீ அந்த எருமைய தியானம் பண்ண. நமக்கு வந்து விஷ்ணு வந்துருக்காருன்னா ரொம்ப பெருசா இருக்கும், சிவன் வந்திருக்காருன்னா ரொம்ப பெருசா இருக்கும், எருமைனா நம்ம என்ன புச்சமா பார்ப்போம் இல்லையா? எருமை வந்திருக்கான் மனசுல, போய் போய் இதையா நினைக்கிறது அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஆனா அந்த குரு என்ன பண்ணார், ஏதோ ஒண்ணு மனசுல வரதோ இல்லையோ பிடிச்சுக்கோ, அந்த எருமைய முதல்ல தியானம் பண்ணு. கொஞ்ச நாள் ஆனா இவர் கண்ண முடினாலே எருமை மனசுல வந்துடும். அப்புறம் அந்த குரு சொல்லி கொடுக்கிறார், இந்த எருமை பிரம்மம் அப்படின்னு தியானம் பண்ணு. இந்த எருமை வந்து பூர்ண பிரம்மம், அது சச்சிதானந்தம் அப்படின்னு தியானம் பண்ணு. அப்படியே எருமையில வந்து பிரம்மபாவத்தை ஆரோபணம் பண்ணி 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 தியானம் பண்ணி அப்புறம் முடிவில் சொல்றார், அந்த எருமைங்கிற பெயரையும் விடு, எருமையோட உருவத்தையும் விடு, எது மிஞ்சி நிக்கிறதுன்னு பாரு. அந்த நாமத்தையும் ரூபத்தையும் விட்ட உடனே என்ன இருக்கு? அஸ்தி பாதி பிரியம். என்ன இருக்கு? அந்த எருமையோட உருவமும் போச்சு, எருமைங்கிற பேரும் போச்சு, என்ன மிஞ்சி இருக்கு? இருப்பு, அன்பு, அதாவது சுகம், ஒளி. இருக்கேங்கிற உணர்வு இருக்கு, ஒரு நிறைவு இருக்கு, ஒரு ஒளி இருக்கு, அதுவே உன்னோட ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்துல எருமைங்கிற ஒரு பெயரையும் எருமைங்கிற ஒரு ரூபத்தையும் கொண்டு வச்சுட்டு எருமைங்கிற, அதுல ஒரு பொண்ணோட உருவத்தை வச்சா என்னோட பத்தினியும் பே, ஒரு புருஷனோட உருவத்தை வச்சா என்னோட பதியும் பே, சங்க சக்கர கதாபாணிய வச்சா விஷ்ணுவும் பே, தலையில ஜடையும் கையில சூலமுமா நிறுத்தினா சிவன் சொல்லுவேன். இருக்கிறது ஆத்மா, இருக்கிறது ஒரு சைதன்யம், சச்சிதானந்தமான வஸ்து. அதுல நாம ரூபத்தை ஆரோபணம் பண்ணி நீ பல பேரை கொடுத்து இது அதுன்னு ஆராதிக்கிற, இருக்கிறது அத்வயம் ஞானம், ரெண்டு இல்லாததான சச்சிதானந்தமான ஒரு வஸ்து, இருப்பு தான் இருக்கு. அந்த இருப்பை தேர்ந்து இரு நீ, இதுதான் பகவானோட வார்த்தை, தேர்ந்து இரு, அதுவே உன்னோட ஸ்வரூபம். அந்த இருப்புல சிவன் வந்தாலும் விஷ்ணு வந்தாலும் எருமை வந்தாலும் எல்லாமே இந்த ஸ்கிரீன்ல தான் வந்தாகணும் இல்லையா? பார்க்கிறவன் ஒருத்தர் இருக்கானே, தெரிஞ்சுக்கிறவன் ஒருத்தர் இருக்கானே, உணர்றவன் ஒருத்தர் இருக்கானே, அவன் யாரு? என்னதான் உபாசனாமூர்த்தி வந்தாலும் முடிவில் உபாசனை பண்ணக்கூடிய அவனோட ஸ்வரூபத்தை நாடி ஆக வேண்டி இருக்கு. ரொம்ப பக்குவமா இருக்கிறவனுக்கு நேரடியாவே ஸ்வரூபத்தை நாடலாம். பொதுவா வந்து உபாசனா சுத்தி வந்து கிருதோபாசகனா இருக்கிற சாதகன் அந்த உபாசனை மூர்த்தியிலிருந்து தன்னோட ஸ்வரூபத்தை, நேதம் எதிதம் உபாசத்தே, இந்த உபாசனையிலிருந்து உபாசகன் தன் ஸ்வரூபத்தை நாடி தன் நிலையில நிற்க வேண்டி இருக்கு. அங்க என்ன இருக்கு? இருப்பு மட்டும் இருக்கு. அந்த இருப்புல பல நாமரூபங்கள் பிரகாசிக்கிறது. அதுல வந்து நான் மனுஷங்கிறோம், ஆணுங்கிறோம், பொண்ணுங்கிறோம், எல்லாருக்கும் அவாவாளை பொறுத்தவரை அவாவா ஒரு இருப்பு தான். நான் உங்களை பார்க்கணுமானா, உங்களை நினைக்கணுமானா, உங்களோட ஃபார்ம் உருவம் இல்லாம முடியாது, பேர் இல்லாம முடியாது. ஆனால் உங்களுக்கு உங்களை நினைக்கிற போது எப்பவாவது உங்களோட ஃபார்ம் வரதா அப்படின்னு சொல்லுவோம். Is it possible for you to recollect your form in yourself? உங்களுக்கு உங்களை நினைக்கிறதுன்னு சொல்றதே தப்பு, காரணம் நீங்க உங்களை நினைக்கவே முடியாது. பரத்தியாரத்தான் உங்களுக்கு நினைக்க முடியுமே தவிர உங்களை நினைக்க முடியாது. நினப்பு வந்து வெளி வஸ்துவை உபயோகப்படுத்துறதுக்கு தான். தன்னை பொறுத்தவரை தான் இருப்பு தான். இருப்பும் நினப்பும் சேர்ந்தே போகாது. நினப்பு வெளிவஸ்துவை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் தான். மகாவாக்கிய உபதேசம் பண்ணி மனன நிதி தியாசனம் பண்றவாளுக்கு முடிவில் வரக்கூடிய ஒரு கிளாரிட்டி என்னதுன்னா, இந்த நினைக்கிறது மறக்கிறதுங்கிறதெல்லாம் இருக்கே மனசோட தோற்றம். வெளி விஷயங்களை தான் நினைக்கவும் முடியும், வெளி விஷயங்களை தான் மறக்கவும் முடியும். ஆத்மாவை நினைக்கவும் முடியாது, ஆத்மாவை மறக்கவும் முடியாது. ஆத்மாவில ஒரு அலை போல நினைவு மறவு எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. மறக்கிறது, நினைக்கிறது, ஞாபகம், மறதி எல்லாமே இந்த இருப்பு உணர்வுல ஒரு அலை போல எழும்பி 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 அடங்கிட்டு இருக்கு. ஆத்மா சதா ஸ்வயம் பிரகாசமா ஒரு க்ஷண நேரத்துக்கும் இடையூறு இல்லாம மறவில்லாம பிரகாசிச்சு. பொதுவா நாம வேதாந்தம் சொல்றத சொல்லுவோம், கொஞ்சம் மறை இருக்கு, அந்த மறையை நீக்கிக்கிறதுக்கு சிரவணம் பண்ணும்போ ஆவரணத்தை விளக்கிக்கிறதுக்கு. ஆனால் அல்டிமேட்டா பார்த்தா ஆவரணம் இருக்கவே முடியாது. சூரியன்ல போய் எப்படி இருட்டு இருக்கும்? இருட்டுக்கு சூரியன்ல எங்கேயாவது போய் இருக்க முடியுமா? அந்த மாதிரி ஸ்வஸ்வரூபத்துல ஒரு ஆவரணமும் கிடையாது. அனாவிருத்தத்வாது பகிரந்தரம் நதே சர்வசிய சர்வாத்மனஹ ஆத்மவஸ்துனஹ. பாகவதத்துல ஒரு ஸ்லோகம், பகவானே உனக்கு வந்து ஆவரணமே இல்லைப்பா, உனக்கு உள்ளும் கிடையாது வெளியும் கிடையாது, நீ சதா பிரகாசிச்சுட்டு இருக்க, யாரு சொன்னா நீ மறைஞ்சிருக்கேன்னு கேக்குற. மறையணும்னு நினைச்சா கூட உனக்கு மறைய முடியாது. நீ சதா பிரகாசிச்சுருக்க, நித்திய அபரோக்ஷஸ்வரூபமா பிரகாசிச்சுருக்க. சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம, அபரோக்ஷமா இருக்க, இம்மீடியட்டா. யூ ஆர் ஆல்வேஸ் எக்ஸ்பிளிசிட். நத்திங் இஸ் மோர் இம்மீடியட் அண்ட் கிளியர் அண்ட் எக்ஸ்பிளிசிட் தென் யூ, தென் த செல்ஃப். த பாடி இஸ் நாட் சோ கிளியர்லி அவைலபிள். உடம்பு 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 தான் தெரியறதுங்கிற, உடம்பு எங்க தெரியறது? கொஞ்சோண்டு முன்னால தெரியறது. முதுகே நாம இதுவரை பார்த்தது கிடையாது. நம்ம உடம்புங்கிறோம், முதுக யாராவது பாத்திருக்கீங்களா? தெரியாது. கண்ணாடி வச்சிருந்தா கூட சரியா தெரியாது. இப்படி இப்படி கண்ணாடி வச்சிருந்தா கூட பாக்க முடியாது. ஏதோ லிவர், கிட்னி, ஹார்ட் என்னெல்லாமோ பேரு சொல்ற, யாருமே பார்த்தது கிடையாது. பாக்கணும்னா வேற யாரோட லிவரை தான் பாக்கணும் இல்லையா? ஏதோ சொவ்வா, சனி, ராகு, கேது எல்லாம் சொல்ற மாதிரி லிவர், கிட்னி, ஹார்ட் எல்லாம் சொல்ற நம்மளும் நம்பின்னு இருக்கோம். ஒரே வஸ்து பல பேருனால அழைக்கப்படுறது. ஏகம் சத் விப்ரா பகுதாவதந்தின்னு வேதம் சொல்றது. அது இதுக்கும் தகும். சத்தியத்தை உணர்ந்தால் நமக்கு உடம்பே கிடையாது, நமக்கு கையும் கிடையாது, காலும் கிடையாது, லிவரும் கிடையாது, கிட்னியும் கிடையாது, ஹார்ட்டும் கிடையாது, பிரெயினும் கிடையாது. நாம சச்சிதானந்த ஸ்வரூபம், நம்ம பூர்ண சைதன்ய ஸ்வரூபம். நமக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. நம்ம சதா ஏக ரசஸ்வரூபமா, சித் ஸ்வரூபமா, சின்மாத்திர ஸ்வரூபமா, எந்த மறையும் இல்லாத மறைப்பொருளா பிரகாசிச்சுட்டு இருக்கோம். இதுதான் சத்தியம். இது நாம தெரிஞ்சுட்டோமோ தெரியலையோ, அனுபவத்துக்கு வந்ததோ அனுபவத்துக்கு வரலையோ, அதெல்லாம் வேற விஷயம். சத்தியம் இதுதான். நீங்க கயரை பாம்பா பாக்குறதையும் கயறு தான் இருக்கு இல்ல, பாம்பு தெரியறது அதுவும் உன்னோட பிரமை. ஆனா கயர்ல ஒரு மாத்தமும் வரல. அந்த மாதிரி நீ ஆத்மாவை தெரிஞ்சண்டியோ தெரிஞ்சுக்கலையோ, உன்னோட சுரூபத்தை அறிஞ்சியோ அறியலையோ, அஜ்ஞானத்தினால என்னதான் கல்பனை பண்ணிக்கோ, அது அதுதான். அது பூர்ணம் தான், அது பிரம்மம் தான், அது சாஸ்வதம் தான், அது சுத்தம் தான், அது நிர்மலம் தான். அந்த நிர்மலத்துவத்தை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் தான் சத்சங்கம். சத்சங்கத்தோட பிரயோஜனம் என்ன? நாம சரீரம் அல்ல ஞாபகப்படுத்துறதுக்கு. இதெல்லாம பூர்ணமான நிர்மலமான ஒரு டைமென்ஷன் நமக்கு இருக்குங்கிறது ரெகனைஸ் பண்ண ஒரு தெம்பு வரும், ஒரு வீரியம் வரும். இந்த சாமானை என்னைக்கானாலும் பீடம்தான். இதுகிட்ட ஐடென்டிஃபை பண்ணீங்க, இன்னைக்கு ஆரோக்கியமா இருப்பேன், நாளைக்கு கஷ்டம்தான். எப்பவாவது அது கஷ்டம் வந்துதான் ஆகும். அது எப்ப வேணா வரட்டும், எந்த வேணா நிலையில வேணா வரட்டும், அந்த ஸ்வரூபத்தை மறக்காம இருக்கிறது தான் நமக்கு பலம், அதுதான் நமக்கு சக்தி, அதுதான் நமக்கு வீரியம், அந்த வீரியத்தை ஒப்புத்தின்றுதான் வாழ கத்துக்கணும். பகவத்பாதர் பாஷ்யத்துல இடத்துல சொல்றா, ஞானி பாக்கி அனாத்ம வீர வஸ்துக்களை எல்லாத்தையும் விட்டு ஆத்மாவோட வீரியத்தை மட்டும் ஒப்புத்தின்றே இருக்கான், அதுதான் அவனோட தைரியம். ததேவ அஸ்ய பலம், அவனோட பலம் என்னதுன்னா ஆத்மாவோட வீரியத்தை ஒப்புத்தின் இருக்கான். இந்த சரீரத்தோட வீரியம் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கு நல்லது, ஆனால் நம்ப முடியாது என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. என்னதான் வரட்டும், ஆத்மாவில இருக்கிற வீரியத்தை ஒப்புத்தின்று அந்த வீரியத்தை அசர்ட் பண்ணிட்டு அதை ஒப்பு அதை ரெக்ககனைஸ் பண்ணி, அசர்ட் பண்றதுன்னா அகங்காரத்தால அசர்ஷன் வேண்டாம், ரெக்ககனைஸ் பண்ணினா போதும். சத்தியத்தை நாம ஒத்துண்டா அது நம்மளுக்கு அனுகிரகம் ஆச்சு. நம்ம ஒத்துக்காட்டாலும் சத்தியம் சத்தியம்தான், ஆனா ஒத்துண்டா அதோட ஆனந்தம் நமக்கு வரும், அதோட சந்தோஷம் நமக்கு வரும், அதோட பூர்ணத்துவம் நமக்கு சித்திக்கும். அதுதான் பெரிய சித்தி. அந்த சித்தியை விட்டு நம்ம வந்து பிராக்டிக்கல் ஃபேக்சுவல் எல்லாம் சொல்றோமே, இந்த ஃபேக்சுவல் எல்லாம் வந்துட்டு போயிடும். எனக்கு சாலிடா தெரியணுங்கிறோம், நத்திங் இஸ் மோர் சாலிட் தன் யுவர் செல்ஃப். நம்ம சாலிட்னு வெளியில நினைச்சுக்கிறதெல்லாம் இப்ப எனக்கும் நாளைக்கு போயிடும். இப்ப சாலிட் மாதிரி இருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பெரிய பெரிய சாம்ராஜ்ய அதிபதிகள்லாம் இருந்தா, பாகவதத்துல நிறைய ராஜாக்களோட கதையெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல பாகவதம் சொல்றது எதுக்கு இவ்வளவு ராஜாக்கள் கதை சொன்னேன்னா, இவாள்லாம் செத்து போயிட்டான்னு சொல்றதுக்கு அவ்வளவுதான். கதாயிமாஸ்தே கதிதா மகீயசாம் விதாய லோகேஷு யசப்பரேயுஷாம், அவளோட ஃபேம் எல்லாம் விட்டுட்டு போனான். கதா மாத்திரா அவசேஷிதாக, அவ ஸ்டோரி மட்டும்தான் இருக்கு போ. விஜயான வைராகிய விவக்ஷயா விபூ வச்சோ விபூதிஹீனது பாரமார்த்தியம். இவ கதையெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, உனக்கு விஜயானம் வரணும், வைராக்கியம் வரணும், அதுக்குதான் நான் இதெல்லாம் சொன்னேன். எல்லாம் இந்த ராஜாக்கள் கதை சொல்லணும்னு ஆசை இல்லை. இவாள் எல்லாம் இறந்து போயிட்டா, இவாள்லாம் செத்து போயிட்டா, இவாள்லாம் அழிஞ்சு போயிட்டா, அதனால இந்த அழிஞ்சு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதே, சந்தோஷமா இரு, நிம்மதியா இரு, சாந்தியா இரு, நிறைவுற்று இரு, நலகுலையாம இரு, தன்னலை விடாம இரு, தன்னை மறவாம இரு, தானாயிரு. இதுதான் உள்ளது. நான் தொடர்ந்து நாளைக்கு பார்க்கிறோம். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலாம் அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவன், அருணாச்சல அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவன், அருணாச்சலாம் அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலாம். யதோ மம ஆத்மா பவசி த்வமேவம் ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ப்ரஹ்மம்.